بسم الله الرحمن الرحيم. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا، وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹ் தான் இந்த மார்க் சபையிலே நம்மை ஒன்று சேர்த்தான். நம்முடைய இந்த அமர்விலே நாம் கேட்பதிலே அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை தொடங்குகின்றேன். இன்றைய நம் அமர்வின் தலைப்பு சஹாபி பெண்மணிகளின் தியாக வாழ்க்கை. அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை தியாகத்தை கொண்டுதான் வளர்த்தான். இறை தூதர்களுடைய தியாகம், பிறகு அந்த இறை தூதர்களை நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களின் அழைப்பை ஏற்று இந்த மார்க்கத்தில் நுழைந்த அந்த இறை தூதர்களின் தோழர்கள், அந்த தோழர்களின் வீட்டு பெண்கள், இவர்களுடைய தியாகங்கள்தான் இந்த மார்க்கம் வளர்வதற்கு காரணமாக இருந்தது. தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தோழர்களை கொடுத்தான். அந்த தோழர்களின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளையும் சென்றடைந்தது. அந்த தோழர்களுடைய தியாகங்கள், அந்த தோழர்களுடைய அர்ப்பணிப்புகள் இல்லை என்றால் இஸ்லாம் உலகத்திலே பரவி இருக்காது. உங்களுக்கு நன்றாக தெரியும், பத்ர் மைதானத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹி அஸாபா ஃபலன் துஅபத் பஅதஹு அபதா. அல்லாஹ், நீ இந்த கூட்டத்தை அழித்துவிட்டால், அல்லாஹ் நீ இந்த கூட்டத்தை அழித்துவிட்டால் இதற்கு பிறகு நீ வணங்கப்பட மாட்டாய், உன்னை வணங்குபவர் யாரும் இருக்க மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. அந்த பத்ர் போரிலே கலந்து கொண்ட தோழர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பத்ர் வாசிகளை பார்த்தான். இத்தல அலா அஹ்லி பத்ர் ஃபகால இஅமலு மா ஷிஅதும் கத் கஃபர்து லக்கும். அல்லாஹ் பத்ர் வாசிகளை பார்த்தான். யார் யார் என்று, யார் யார் கலந்து கொண்டார்கள், அல்லாஹ்விற்கு தெரியும். அவனுடைய இல்மை விட்டு எதுவுமே மறையாது. அவன் கூறினான், நீங்கள் இனி எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் வாழ்க்கை வரலாறுகளை, தியாகங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மிலே பலருக்கு ஆண்கள் செய்த தியாகம் தெரியும். அபூபக்கர் செய்த தியாகம் தெரியும், உமர் செய்த தியாகம் தெரியும், உஸ்மான் அலி போன்ற ஆண் நபித்தோழர்கள் செய்த தியாகங்கள் தெரியும். ஆனால் நம்மிலே பலருக்கு அந்த தியாகங்களில், அர்ப்பணிப்புகளில் பெண்களுக்கும் ஒரு பெருமளவு பங்கு இருந்ததா, அதை பற்றி சரியான வரலாற்று அறிவு நமக்கு இருக்கா என்றால் நம்மிலே பலருக்கு இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கு காரணமாக இருந்த அந்த அடிப்படை தோழர்களிலே பெண்களும் பங்கு வகித்தார்கள். பெண்களுக்கும் சமமான பங்கு இருந்தது. ஆண்கள் போர்க்களத்திலே நின்று எதிரிகளுக்கு முன்னால் தங்கள் நெஞ்சை காண்பித்து வாளேந்தி போர் புரிந்தார்கள் என்றால், அந்த போர்க்களத்திலே காயமடைந்த நபித்தோழர்களை போர்க்களங்களிலிருந்து சுமந்து வந்து கூடாரங்களில் அவர்களை அமர்த்தி அவர்களை படுக்க வைத்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை செய்தது யார்? பெண்கள். போர்க்களங்களிலே காலையிலிருந்து மாலை வரை போர் செய்து கொண்டிருக்கின்ற முஜாஹிதீன்களுக்கு, காசிகளுக்கு தாகித்த நேரத்திலே தண்ணீர் கொடுத்தது யார்? பெண்கள் தண்ணீர் கொடுத்தார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை ஏற்பாடு செய்து கொடுத்தது யார்? பெண்கள். அதிலே ஷஹீதானவர்களை காபிர்கள் சேதப்படுத்திவிடக்கூடாது, அவர்களின் வாகனங்கள் அவர்களை மிதித்து நசுக்கி கோரப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக அந்த ஷஹீதுகளை அந்த போர் மைதானத்திலிருந்து சுமந்து வந்து கூடாரங்களிலே சேர்ப்பித்தது யார்? சஹாபி. இத்தகைய தியாக நிகழ்வுகளை, தியாக வரலாறுகளை நாம் வரலாற்று புத்தகங்களை படிக்கும் போது அங்கங்கே பார்த்துக் கொண்டே செல்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மக்களுக்கு பிரகடனப்படுத்தப்பட்டதோ, அப்போது ஆண்களுக்கு சமமான அந்தஸ்தை அல்லாஹு தஆலா பெண்களுக்கு வழங்கினான். இதற்கு முந்தைய மதங்களில், முந்தைய சமயங்களில் பெண்களுக்கு எந்த கண்ணியமும் இல்லாமல் இருந்தது. பெண்களை மதிக்க மாட்டார்கள், பெண்களுக்கு உண்டான உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்தன, பெண்களை ஒரு உயிருள்ள ஒரு பிராணியாகவே மதிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை பெண்கள் ஒரு மதிப்பற்ற ஒரு பொருளாகத்தான் விளங்கினார்கள். அல்லாஹு தஆலா ஆரம்பமாக அந்த ஒரு கசப்பான வரலாற்று நிகழ்வுகளை, அந்த ஒரு மிருக ரீதியான நடைமுறைகளை, பெண்களின் மீது நடத்தப்பட்டு வந்த அந்த நடைமுறைகளை முற்றிலுமாக அழித்தான். ஆண்களின் உள்ளத்திலே பெண்களின் கண்ணியத்தை அல்லாஹ் போட்டான். يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى மக்களே, நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். அல்லாஹ் மனித அந்த சந்ததிகளை உருவாக்கியதிலே ஆணுக்கும் பங்குண்டு பெண்ணுக்கும் பங்குண்டு. ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நீங்கள் வந்தவர்கள். உங்களை நாம் பல கோத்திரங்களாக பல குடும்பங்களாக ஆக்கினோம். அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவர் உங்களில் யார்? அதிகமாக அல்லாஹுவை பயந்து கொள்கிறவர்தான். இப்ப ஆணாக இருப்பதை கொண்டு மட்டும் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தை அடைந்து விட முடியுமா என்றால் முடியாது. ஆண் பெண் இருவரும் யார் அல்லாஹுவின் கட்டளைகளை பேணுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர். அல்லாஹு தஆலா இந்த நியதியை எழுதினார், ومن يعمل من الصالحات من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه. ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்வார்களோ அவர்களுக்கு நாம் நல்ல வாழ்க்கையை கொடுப்போம். அல்லாஹ்விடத்திலே ஆண் என்று பார்க்கப்படாது, பெண் என்று பார்க்கப்படாது. அல்லாஹ்விடத்தில் உள்ள நியதி என்ன? ஈமான், அமல் சாலிஹ். அந்த ஈமானும் அமல சாலிஹும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கண்ணியத்தை அடைவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். எந்த அளவு அந்த சஹாபி பெண்மணிகளுக்கு அல்லாஹுவின் மீது ஆசை இருந்தது, பற்று இருந்தது, ரசூலின் மீது எந்த அளவு பாசம் வைத்திருந்தார்கள், மார்க்கத்தின் மீது எந்த அளவு பாசம் வைத்திருந்தார்கள், மார்க்கத்திற்காக கஷ்டங்களை, சிரமங்களை சுமப்பதிலே ஆண்களுக்கு சமமாக பெண்கள் போட்டி போட்டார்கள். எத்தனை விஷயங்களை சொன்னோம்? அல்லாஹுவை நேசிப்பது, ரசூலை நேசிப்பது, மார்க்கத்தை நேசிப்பது, மார்க்கத்திற்காக கஷ்டங்களை சிரமங்களை சுமந்து கொள்வது. இதில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் விளங்கினார்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் மார்க்க பற்று அவர்களிடத்திலே முழுமையாக இருந்தது. குர்ஆன் வசனங்களை உன்னிப்பாக கவனித்தார்கள், அவற்றை மனப்பாடம் செய்தார்கள், அவற்றின்படி தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை உன்னிப்பாக கவனித்தார்கள், அவற்றை மனனம் செய்தார்கள், அவற்றின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றேன். அவர்கள் மட்டும் செல்லவில்லை, அவர்கள் பெண்களின் ஒரு பெரிய ஜமாஅத்தின் சார்பாக சென்றார்கள். முஹாஜிர் அன்சாரி பெண்களின் ஒரு பெரிய ஜமாஅத்தின் சார்பாக சென்றார்கள். சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் குர்ஆனின் வசனங்களை கேட்டு வருகிறோம், குர்ஆனின் வசனங்களை படித்து வருகிறோம், முஹாஜிர் தோழர்களுடைய சிறப்புகளை அல்லாஹ் கூறினான், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கின்ற ஆண்களின் சிறப்புகளை அல்லாஹ் கூறினான், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்கள் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட ஆண்களின் சிறப்புகளை அல்லாஹ் கூறினான். எங்களுக்கு அந்த சிறப்புகள் இல்லையா? நாங்களும் தானே அவர்களோடு எங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டோம், நாங்களும் தானே ஹிஜ்ரா செய்தோம், நாங்களும் தானே கஷ்டப்பட்டோம், எங்களை பற்றி குர்ஆனிலே சொல்லப்படவில்லையா? அல்லாஹ் அக்பர், எத்தகைய ஒரு தேட்டம் பாருங்கள். குர்ஆனிலே எங்களை பற்றி சொல்லப்பட, நாங்கள் அந்த நன்மைகளை இழந்து விட்டோமா? எங்களுக்கு அந்த நன்மையிலே பங்கில்லையா? தியாகத்திலே பங்கில்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டான், யாருடைய அமலையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அவர் அமல் செய்தவர் ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், யாரெல்லாம் தங்களுடைய ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ, அவர்களுக்கு சொர்க்கங்கள் இருக்கின்றன, அதிலே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்ற சூரா ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்களை இறக்கினான். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா பெண்களின் சார்பாக கேட்டு வருகிறார், அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட நற்செய்தியை குர்ஆன் வசனமாக பெற்றுச் செல்கிறார்கள். அடுத்து இப்படியே நாட்கள் நீளுகின்றன, மீண்டும் பெண்கள் வருகிறார்கள். உம்மு ஸலமாவிடத்திலே, உம்மு ஸலமா தொடர்ந்து ஆண்களை பற்றியே அல்லாஹ் சொல்லுகிறானே, தொடர்ந்து ஆண்களை பற்றியே அல்லாஹ் கூறிக்கொண்டு வருகிறானே, அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த நன்மைகள், நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள் எங்களிடத்திலும் தானே இருக்கிறது, நாங்கள் ஏன் குர்ஆனிலே கூறப்படவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள். பொதுவாக குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் போது, உதாரணமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு, அரபியிலே இந்த வாசகம் ஆண்களை பார்த்து சொல்லப்படுகிற வாசகம், அல்லதீன என்ற அந்த எவர்கள் என்று வருகின்ற வார்த்தை ஆண்களுக்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த வார்த்தை ஈமான் கொண்ட ஆணையும் பெண்ணையும் எடுத்துக்கொள்ளும். அரபு இலக்கணத்தின்படி ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட உடனே அரபு மக்களாகிய அந்த சஹாபி பெண்மணிகளுக்கு சந்தேகம் வந்தது. என்ன, ஆண்களுக்கு மட்டும்தான் சிறப்பா? பெண்கள் குர்ஆனிலே கூறப்படக்கூடாதா? பெண்களை பற்றிய வர்ணிப்புகள், புகழ்கள் குர்ஆனிலே இல்லையா? அதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களா என்று அவர்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிவர்த்தி செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்காக சூரத்துல் அஹ்சாபுடைய 35வது வசனம், நீண்ட வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டு வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களிடத்தில் உள்ள சிறப்புகள் எங்களிடத்தில் இல்லையா? அந்த சிறப்புகளை கொண்டு நாங்கள் குர்ஆனிலே புகழப்படக்கூடாதா? இந்த இடத்திலே ஒன்றை கவனிக்க வேண்டும். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ இப்படி கேட்டு வர தூண்டியது எது? கேட்டு வர தூண்டியது எது? இவர்கள் யாரிடத்திலே கேட்டு வந்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டு வந்தார்கள். வேறு சாதாரண ஒரு மனிதரிடத்திலே கேட்டு வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு வந்தால் அதற்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், மார்க்க தீர்ப்பு கிடைக்கும், அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் வழி இறக்குவார், என்ன விளக்கங்கள் என்று கூறுவார். அடுத்து அப்படி ரசூலின் வாயிலாக நாம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால், அல்லாஹுவின் வாயிலாக நாம் குர்ஆனிலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டால், இதைவிட ஒரு சிறந்த சிறப்பு உயர்வு இருக்குமா? அல்லாஹ் நம்மை பற்றி புகழ்ந்து விட்டால், நம்முடைய உயர்வுகளை நம்முடைய சிறப்புகளை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டால், நம் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால், அதுதானே நமது லட்சியம், நமது நோக்கம். அல்லாஹுவின் அந்த அங்கீகாரத்தையும் ரசூலுடைய அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்ற அந்த வேட்கை, அந்த எங்களுக்கு என்ன நேர்ந்தது? யா ரசூலல்லாஹ், துப்கருர் ரிஜாலு ஃபில் ஹிஜ்ரா வலா நுஸ்கர், இவ்வளவு சிறப்புகளை கொண்டு ஆண்கள் பிரஸ்தாபிக்கப்படுகிறார்கள் குர்ஆனிலே, நாங்கள் பிரஸ்தாபிக்கப்படுவதில்லையே. எவ்வளவு ஒரு பெரிய கேள்வி! யாரிடத்திலே? ரசூலிடத்திலே கேள்வி. அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்ற அந்த வாக்கியங்களை பார்த்துவிட்டு அடுத்து நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத் வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. إسلام ஏற்ற ஆண்கள், இஸ்லாம் ஏற்ற பெண்கள். எப்படி? ஆண்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டான், பெண்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஆண்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பெண்கள். அடுத்து ஈமானை ஏற்றுக்கொண்ட ஆண்கள், ஈமானை ஏற்றுக்கொண்ட பெண்கள். அல்லாஹுவை ரசூலை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், அல்லாஹுவை ரசூலை மறுமையை நம்பிக்கை கொண்ட பெண்கள். இந்த இடத்துல நாம் புரிய வேண்டிய விஷயம் என்ன? அந்த நபித்தோழர்கள், அந்த நபித்தோழர்களின் பெண்கள், அவர்களுடைய இஸ்லாமை, அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்பதற்கு இந்த வசனங்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய இஸ்லாமையும் ஈமானையும் ஏற்றுக்கொண்டான். இந்த தீனுடைய இரண்டு மிகப்பெரிய அம்சங்கள், ஒன்று இஸ்லாம், இரண்டாவது ஈமான். இஸ்லாம் ஐந்து கடமைகளை குறிக்கக்கூடியது: ஷஹாதா, ஸலா, ஜகா, சௌம், ஹஜ். இந்த ஐந்தும் அந்த நபித்தோழர்களிடத்திலே இருந்தன. அவர்களிடத்தில் இருந்த இந்த ஐந்தையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். அல்லாஹு அக்பர். இரண்டாவது ஈமான் ஆறு அம்சங்களை கொண்டது: அல்லாஹுவை, அவனுடைய வானவர்களை, அவனுடைய வேதங்களை, அவனுடைய தூதர்களை, மறுமை நாளை, விதியை. இந்த ஆறையும் அந்த சஹாபி ஆண்களும் பெண்களும் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி கூறிவிட்டார். அப்ப சஹாபாக்களுடைய இஸ்லாமையும் அல்லாஹ் அங்கீகரித்ததற்குண்டான சாட்சி, சஹாபாக்களுடைய ஈமானையும் அல்லாஹ் அங்கீகரித்ததற்குண்டான சாட்சி. இந்த வசனத்திலே மறுமை நாள் வரை வருகின்ற மக்கள், இஸ்லாமை ஈமானை ஏற்றுக்கொண்டுகின்ற மக்கள் எல்லாம் உள்ளே நுழைந்தாலும்
முதலாவதாக இந்த வசனம் இறக்கப்பட்டது யாரின் மீது, யாரை குறித்து? சஹாபாக்களின் மீது, சஹாபாக்களை குறித்து இறக்கப்பட்டது. அடுத்ததாக இஸ்லாம் ஈமானுக்கு பிறகு, இஸ்லாம் ஈமானுக்கு பிறகு அந்த இஸ்லாமை ஈமானை ஏற்றுக்கொண்ட நன்மக்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் என்னது? வல்கானிதீன வல்கானிதாஸ், கானித் பணிந்தவர்கள். யாருக்கு? அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பணிந்தவர்கள். அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பணிந்த ஆண்கள், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பணிந்த பெண்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் அவர்களுடைய ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வின் மீது பெருமை கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பெருமை கொள்ளவில்லை. அவர்களுக்கு முன்னால் முற்றிலும் பணிந்தவர்களாகவே இருந்தார்கள். எந்த விதத்திலும் ரசூல் ஒன்றை கூற அதை சஹாபாக்கள் எதிர்த்ததில்லை. யார் எதிர்த்தார்களோ அவர்களை முனாஃபிக் என்று அல்லாஹ் அடையாளம் பிரித்துவிட்டான். யார் ரசூலுடைய பேச்சின் மீது ஆட்சேபனை செய்தார்களோ, குர்ஆனுடைய வசனத்தின் மீது ஆட்சேபனை செய்தார்களோ, அவர்கள் ஒரு காலம் சஹாபி அல்ல. அவர்களை சஹாபி என்று இந்த சமூகத்திலே அறியப்படாது, நூற்களிலே குறிப்பிடப்படாது. அவர்கள் எப்படி அறியப்படுவார்கள்? முனாஃபிக், நயவஞ்சகத்தை உடையவர்கள், நயவஞ்சக தன்மை உள்ளவர்கள், போலிகள் என்று அறியப்பட்டார்கள். எப்படிப்பட்ட கஷ்டமான சட்டங்களை சொன்னாலும், எத்தகைய ஒரு கசப்பான சட்டங்களை சொன்னாலும் சஹாபாக்களுக்கு அது இனிப்பாக இருந்தது. அதற்காக அவ்வளவு சிரமங்களையும் தாங்கிக் கொண்டார்கள். கசப்பான சட்டம் என்றால் சட்டத்திலே கசப்பல்ல, சமூகத்திலே அறியப்பட்டு வந்த, சமூகத்திலே பழக்கத்தில் இருந்த வழக்கத்திற்கு அந்த நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கும். ஆனால் அதில்தான் இந்த சமூகத்திற்கு நன்மை இருக்கும். அப்படி அல்லாஹ் சட்டங்களை இறக்கும் போது, ரசூல் அந்த சட்டங்களை சொல்லும் போது, சஹாபி பெண்மணிகள், அந்த சஹாபாக்கள் வழக்கத்திற்கோ தங்களுடைய பழக்கத்திற்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் அல்லாஹுடைய கட்டளையையும் ரசூலுடைய கட்டளையையும் தங்களுடைய கண்ணின் மீதும் தலையின் மீதும் வைத்துக் கொண்டார்கள். ஹிஜாபுடைய ஆயத் இறங்கியது. அரபு மக்களின் முந்தைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை ரொம்ப சுதந்திரமாக திரிவார்கள். அவர்களுக்கு ஆடையில் என்று ஒரு ஒழுக்கம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டம் இறக்கினான், முஸ்லிமான பெண்கள் வெளியிலே செல்லும் போது தங்களை போர்த்திக் கொள்ள வேண்டும். நபியே, உங்களுடைய மனைவிகளுக்கும் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும், மூமின்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் போர்வைகளை கொண்டு தங்களை போர்த்திக் கொள்ளட்டும், தங்களின் முந்தானைகளை தலையின் மீது போட்டுக் கொள்ளட்டும், நெஞ்சின் மீது போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சட்டத்தை இறக்கினார். இதை கேட்ட சஹாபாக்கள், மஸ்ஜிதிலே கேட்ட ஆண் தோழர்கள், அந்த வசனத்தை ஓதியவர்களாக வீதிகளிலே சென்றார்கள். வீடு வரைக்கும் போய் தங்களுடைய பெண்களுக்கு சொல்வதற்கு முன்னால் அந்த தெருக்களிலே செல்லுகின்ற பெண்களும் இந்த வசனத்தை கேட்கட்டும் என்று ஓதிக்கொண்டே சென்றார்கள். ஹதீஸுகளிலே படிக்கிறோம், சஹீஹுல் புகாரி, அந்த புகாரியினுடைய விரிவுரைகளிலே. இதை கேட்ட பெண்கள் எல்லாம் ஓடுகிறார்கள் தங்களுடைய வீடுகளுக்கு. தங்களின் போர்வைகளை இரண்டாக கிழித்து தங்களுடைய உடலை போர்த்துவதற்காகவே அதிலே ஒரு பகுதியை வைத்துக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜைனபை பார்த்து, நீ ஜைதை மனம் முடிக்க வேண்டும், நீ ஜைதை மனம் முடிக்க வேண்டும். ஒரு சாதாரண வம்சத்திலே உள்ளவர் ஜைத், ஆனால் ஜைனபோ குரைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர். அந்த காலத்திலே கோத்திர பெருமை, குலப்பெருமை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்திலே இதை அடியோடு தகர்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஜைனபை அழைத்தார்கள், நீ ஜைதை மனம் முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மனதிலே கொஞ்சம் சலனம் இருந்தது, மனதிலே கொஞ்சம் பதட்டம் இருந்தது. என்ன இப்படி ஒரு திருமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்வைக்கிறார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான், நம்பிக்கை கொண்ட ஆணுக்கு நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கு அனுமதி இல்லை, அல்லாஹும் ரசூலும் ஒன்றை தீர்ப்பளித்தால் அதற்கு மாற்றம் செய்வதற்கு என்ன செய்தார்கள், என்ன செய்தார்கள், உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த திருமணத்தை பொருந்தி கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். தன்னுடைய குலப்பெருமையை, தன்னுடைய மதிப்பு மரியாதையை அல்லாஹ்வின் தூதரின் கட்டளைக்கு முன்னால் காலுக்கு கீழே போட்டு புதைத்தார்கள். அத்தகைய பணிவை அல்லாஹ்விற்கு முன்னால், ரசூலுக்கு முன்னால் சஹாபாக்கள் வெளிப்படுத்தினார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வல் கானிதீன வல் கானிதாத், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மையான ஆண்கள் உண்மையான பெண்கள். அதாவது சொல்லிலே உண்மையாளர்களாக இருந்தார்கள், செயலிலே உண்மையாளர்களாக இருந்தார்கள், நம்பிக்கையிலே உண்மையாளர்களாக இருந்தார்கள். வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையான ஆண்கள் பொறுமையான பெண்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை பொறுமையாளர்கள் என்று வர்ணிக்கிறானோ அவர்களுடைய பொறுமைக்கு அளவைத்தான் நாம் கூற முடியுமா? அந்த பொறுமை ஆண்களிடத்திலும் இருந்தது, பெண்களிடத்திலும் இருந்தது. என் கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்று ஆசிரியர்களுடைய கூற்றை நாம் பார்க்கும்போது சில இடங்களிலே சில நேரங்களிலே ஆண்கள் பலவீனப்பட்ட போது கூட பெண்கள் பலவீனப்படவில்லை. அந்த அளவிற்கு ஆண்களுக்கு நிகராக பொறுமையில் தங்களின் நிலைப்பாட்டை உறுதி செய்தார்கள் சஹாபி பெண்மணிகள். உங்களுக்கு நன்றாக தெரியும், அம்மார், யாசிர், சுமையா ஒரே குடும்பம். அம்மார் மகனார், யாசிர் அம்மாருடைய தந்தை, சுமையா யாசிருடைய மனைவியார், அம்மாருடைய தாயார், மூன்று பேரும் ஒரே நேரத்திலே அந்த பாலைவனத்திலே காஃபிர்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், கஷ்டம் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு. சாதாரண வேதனை அல்ல, சாட்டையால் அடிக்கிறார்கள், சுடு மணலிலே படுக்க வைத்திருக்கிறார்கள், பாறைகளை நெஞ்சிலே சுமத்தி வைத்திருக்கிறார்கள். சாதாரண கஷ்டமா இது? இது ஒரு நாள் நடக்கிறதா? தொடர்ந்து நடந்து வருகிற சோதனை. ஒரு நேரத்திலே அபூஜஹலும் அவனுடைய தோழர்களும் அடிக்கிறார்கள். எதற்காக? எப்படியாவது ஒரு வார்த்தையை இந்த மூவரிடத்திலிருந்து வரவைத்து விட வேண்டும். ஒன்று நிராகரித்தேன் என்று சொல், அல்லது ரசூலை ஏசு, குறைந்தபட்சம் யாரை, முஹம்மதை ஏசிவிடு. அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, அம்மாரும் யாசிரும் காஃபிர்களை திருப்திப்படுத்தும்படியான ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள். காஃபிர்களை திருப்திப்படுத்தும்படியான ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள். காஃபிர்கள் அம்மாரையும் யாசிரையும் விட்டு விடுகிறார்கள். இப்ப மிஞ்சியது யார்? சுமையா மட்டும்தான். என்ன வார்த்தையை அம்மாரும் யாசிரும் சொன்னார்களோ அதே வார்த்தையை அல்லது அது போன்ற வார்த்தையை சுமையாவிடமிருந்தும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் சுமையா ரழியல்லாஹு அன்ஹா அதற்கு பணியவே இல்லை. அந்த நேரத்தில் தான் சினம் உச்சிக்கு ஏறிய அபூஜஹல் தன் கையில் வைத்திருந்த ஈட்டியை கொண்டு அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் குத்தி அவர்களை கொன்று விடுகிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எத்தகைய பொறுமை பாருங்கள். வயது முதிர்ந்த பலவீனமான அந்த பெண் அல்லாஹுவை கோபப்படுத்தும்படியான ரசூலை ஏசும்படியான ஒரு வார்த்தையை சொல்வதற்கு தயாராகவில்லை. அப்ப கணவனாரும் மகனும் பார்க்கிறாங்க, இதுல யார் செய்தது சரி? தன் தாய் செய்தது சரியா அல்லது நாம் செய்தது சரியா? நம்முடைய நிலைமை என்னவாகியது? நாமும் மரணத்தை ஏற்றிருக்க வேண்டுமே அல்லாஹுவின் பாதையிலே, காஃபிர்களை திருப்திப்படுத்தும்படியான வார்த்தையை சொல்லிவிட்டோமே என்று பயந்தவர்களாக அம்மாரும் யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஓடோடி வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி நடந்தது, நாங்கள் காஃபிர்களை திருப்திப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்லிவிட்டோம், என்னுடைய தாய் சொல்ல மறுத்த காரணத்தால் கொல்லப்பட்டு விட்டார், எங்களுடைய நிலைமை என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கினான் சூரா நஹல், இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மைன்னு பில் ஈமான், யார் நிர்பந்திக்கப்பட்டு உள்ளத்திலே ஈமானை கொண்டு திருப்தி அடைந்த நிலையில் இருக்கிறாரோ அவர் மன்னிக்கப்பட்டார். அதாவது அனுமதி கொடுத்தான் அல்லாஹ் குஃப்ருடைய வார்த்தைகளை சொல்வது மன்னிக்கப்பட்டது, ஆனால் ஈமானுடைய தரம், ஈமானின் உயர்ந்த தரம் என்ன? அந்த குஃப்ருடைய வார்த்தையை முடியாமல் அல்லாஹுவிற்காக மரணத்தை தழுவது, இதுதான் ஈமானுடைய உயர்ந்த தரம் என்று சுமையா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தியாகத்தை அங்கீகரித்து அம்மார் யாசிருடைய தவறை அல்லாஹ் மன்னித்து வசனத்தை இறக்கினார். இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டு விட்டார்கள். அபு ஜந்தல், அபு நசீர் என்ற இரண்டு தோழர்களையும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே திருப்பி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கிறார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார். சஹாபி பெண்மணி, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு மக்காவிலே எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டேன், எவ்வளவு பெரிய தொந்தரவுக்கு ஆளானேன். நீங்கள் உங்களுடைய தோழர்கள் அபு ஜந்தலையும் அபு நசீரையும் திருப்பி அனுப்பினீர்கள், நானோ பெண், என்னை நீங்கள் திருப்பி அனுப்பி விடாதீர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்மா பின் தாமர் அஸ்ஸுலமியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே குறைஷிகள் வந்துவிட்டார்கள், இந்த பெண்ணை நீங்கள் எங்களோடு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஆண்கள் சிரமப்பட்ட அளவு நானும் சிரமப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வீரம் என்னிடத்திலே இல்லை, நான் ஒரு பெண், என் பலவீனத்தை நீங்கள் அறிவீர்கள், என்னை திருப்பி அனுப்பி விடாதீர்கள். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்த பத்திரத்தில் எழுதப்பட்ட வாசகத்தை நினைவு கொள்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள் குறைஷிகளுக்கு, அங்கே ஒப்பந்தத்திலே பயன்படுத்தப்பட்ட வாசகம், ஐயுமா ரஜுலின், ரஜுல் என்றால் அரபியிலே யாருக்கு சொல்லப்படும்? ஆணுக்கு சொல்லப்படும். எந்த ஆண் இஸ்லாமை ஏற்று உங்களிடமிருந்து எங்களிடத்திலே வருகிறாரோ அவரை திருப்பி அனுப்ப வேண்டும் தான், அவரை தான் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று ஒப்பந்தத்திலே எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு வந்திருப்பதோ பெண், இவரை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விடுகிறார்கள். அப்ப இந்த அஸ்மா பின்த் அம்ர் அஸ்ஸுலமியாவுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அடுத்த பெண்களுக்கு துணிவு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹிஜ்ரா செய்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னால் வரை பயம் இருந்தது, எங்கே நாம் ஹிஜ்ரா செய்து சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை திருப்பி அனுப்பி விடுவார்களோ என்று. என் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரா என்றால் சாதாரணமான விஷயமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஹிஜ்ரா செய்ய முடியவில்லை. ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரா செய்து வருகிறார்கள், தன்னுடைய கணவனை பிரிந்து விடுகிறார்கள், அல்லாஹுவிற்காக தன் கணவனை பிரிகிறார்கள், ஏறி வருகிறார்கள். அப்போது காஃபிர்களுடைய அந்த காஃபிர்களின் அந்த சதிகாரர்கள் ஜைனபை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள், ஒட்டகம் குன்றின் மீது சென்று கொண்டிருக்கிறது. சுற்றிய காஃபிர்கள் பேசுவதற்கு கூட பேச்சுவார்த்தைக்கு கூட தயாராகவில்லை. தங்கள் கையில் இருந்த அந்த சிறிய ஈட்டியால் ஜெயனபை குறிநோக்கி வீசுகிறார். அந்த நேரத்தில் ஜெயனப் ரழியல்லாஹு அன்ஹு கற்பமாக இருந்தார்கள். அவர்களுடைய வயிற்றை கிழித்த அந்த ஈட்டி வயிற்றிலிருந்த குழந்தையை வெளியாக்கிவிட்டது. எப்படி இருக்கும் நிலைமை? ஒரு பெண்ணுக்கு ரத்தம் ஓடுகிறது. இந்த நிலையை பார்த்த ஜெயனப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தின் மீது, அந்த கஜாவா பெட்டியின் மீது மயங்கி விழுகிறார்கள். பிறகு அதிலிருந்து அந்த மலையின் மீது விழுந்து உருண்டு கீழே வருகிறார்கள். அந்த நேரத்தில் கூட காபிர்கள் தயாராகவில்லை. அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கோ, அவர்களை சுமந்து செல்வதற்கோ, அவர்களுடைய குறிக்கோள் எல்லாம் என்ன? ஜெயினப் ஹிஜ்ரா செல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக ஜெயினபை அழைத்து வருவதற்கு சென்ற அந்த சஹாபி பேசுகிறார், கெஞ்சுகிறார். கடைசியாக குறைஷிகள், சரி நீ இவரை இரவிலே அழைத்து செல் என்பதாக ஒத்துக்கொண்டதற்கு பிறகு ஜெயனப் ரழியல்லாஹு அன்ஹு மீண்டும் மக்காவிற்கு சுமந்து செல்லப்படுகிறார்கள். பிறகு இரவு நேரத்திலே மக்காவிலிருந்து புறப்படுகிறார்கள். அந்த காயத்தோடு, அந்த சிரமத்தோடு மதினா வந்து சேர்கிறார்கள். சில மாதங்கள் தான் உயிரோடு இருக்கிறார்கள். அதே காயத்திலே ஜெயனப் ரழியல்லாஹு அன்ஹு இறந்து விடுகிறார்கள். அந்த அளவிற்கு பொறுமை காத்தார்கள். அதைதான் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமை கொண்ட ஆண்கள், பொறுமை கொண்ட பெண்கள். والخاشعين والخاشعات அல்லாஹ்விற்கு பயந்த ஆண்கள், அல்லாஹ்விற்கு பயந்த பெண்கள். அதாவது சஹாபாக்களிடத்தில் எந்த அளவு இரையச்சம் தக்குவா இருந்ததோ அதே அளவு அவர்களுடைய பெண்களிடத்திலும் இருந்தது. அல்லாஹுவை பயந்து கொண்டிருந்தார்கள். எத்துணை உதாரணங்களை சொல்லலாம். ராமிதியா பெண்ணுடைய உதாரணம் இதற்கு சிறந்த உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள். யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள். மாயிஸை நீங்கள் திருப்பி அனுப்பியது போன்று என்னை திருப்பி அனுப்பி விடாதீர்கள். இதோ நான் என் குற்றத்திற்கு சாட்சியாக என் கற்பமான வயிறோடு வந்திருக்கிறேன். யார் பார்த்தார்கள்? யாரும் பார்த்தாங்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ஹபி, நீ செல், நீ குழந்தை பெற்றெடுத்து விட்டால் என்னிடத்திலே வா. ஜெயிலில் பிடிச்சி அடிச்சு வைக்கல. அவர்களை கண்காணிப்பதற்காக காவலாளிகளை நிர்ணயிக்கவில்லை. செல்கிறார்கள். குழந்தை பெற்றதற்கு பிறகு அந்த குழந்தையோடு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த குழந்தைக்கு பால் கொடு. அது உணவு சாப்பிட ஆரம்பித்து விட்டால் என்னிடத்திலே நீ வா. அடுத்து வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் பிள்ளை பாலை மறந்து விட்டது, இதோ சாப்பிட ஆரம்பித்து விட்டது, கையிலே ரொட்டி துண்டு இருப்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த குழந்தையை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? ஐயுக்கும் யக்ஃபுலு ஹாதல் யதீம். அன்சாரி தோழர் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுகிறார்கள். அவர்களின் மீது ஆடை போர்த்தப்படுகிறது. மதீனாவின் ஒரு மைதானத்திலே குழி தோண்டப்படுகிறது. இடுப்பு வரை புதைக்கப்படுகிறார்கள். அப்போது சஹாபாக்களுக்கு கட்டளை இடுகிறார்கள், கல்லெறிந்து அவரை கொல்லுங்கள் என்று. அந்த நேரத்திலே நபி தோழர்களிலே சிலர் அந்த பெண்ணை ஓ பாவியே என்று கூறுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தோழரே, அப்படி சொல்லாதீர். இவர் செய்த தௌபாவை இந்த ரெண்டு மலைகளுக்கும் இடையில் உள்ள மதீனா நகர மக்களுக்கு பங்கு வைத்துக் கொடுத்தாலும் அல்லாஹ் இந்த மதீனா நகர் மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். இவருடைய தௌபா அவ்வளவு விசாலமானது. எத்தகைய தக்வா, எத்தகைய பயம்! இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அல்லாஹுவை பயந்து கொண்டதிலே ஆண்கள் எப்படி முன் உதாரணமாக திகழ்ந்தார்களோ அதுபோன்று அந்த சஹாபி பெண்மணிகளுடைய தக்குவாவும் இருந்தது. வல் காஷியின் அவல் காஷியாத், அல்லாஹுவை பயந்து நடுங்கியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையிலே வருகிறார்கள். பார்த்தால் அங்கே கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. மஸ்ஜித் நபவியினுடைய இரண்டு அந்த கம்பங்களுக்கு இடையிலே கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன இந்த கயிறு என்பதாக. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, உங்கள் மனைவி ஜைனபுடைய வேலை இது. இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார், தொழுகிறார். அப்படி தொழுகையிலே தூக்கம் மிகுந்து கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக கயிறை கட்டிக்கொண்டு அதை பிடித்துக் கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபை அழைத்து சொன்னார்கள், ஜைனபே, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வணங்கு. தூக்கம் மிகைத்தால் நீ தூங்கி ஓய்வெடுத்துக்கொள். இரவு வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹுவை நினைவு கூறுவதிலே, அல்லாஹுவை அஞ்சுவதிலே, அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திப்பதிலே. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை சுபுஹ் தொழுகைக்கு பின்னால் வீட்டுக்கு வருகிறார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அந்த தொழுத இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வேலைகளுக்காக சென்று விட்டு துஹா முற்பகலிலே திரும்பி வருகிறார்கள். பார்க்கிறார்கள் உம்மு ஸலமாவை அந்த இடத்தில் உட்கார்ந்தவர்களாக. கேட்கிறார்கள், உம்மு ஸலமா, நான் உன்னை பிரிந்ததிலிருந்து, அதாவது சுபுஹ் தொழுகைக்கு பின்னாலிருந்து இப்போது வரை இதே இடத்திலே நீ அமர்ந்து ஜிக்ர் செய்கிறாயா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம். அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு ஸலமாவிற்கு ஜிக்ரின் மீது மேலும் ஆர்வம் மூட்டியவர்களாக, ஜிக்ருடைய சிறப்புகளை கூறியவர்களாக, ஜிக்ருடைய வகைகளை கூறியவர்களாக, உம்மு ஸலமா, நானும் உன்னை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் ஒரு ஜிக்ர் செய்தேன். அந்த ஜிக்ர் நீ இவ்வளவு நேரம் செய்த ஜிக்ர்களை விட அதிகமான எடை உடையது. யார சொல்லல்லா, அந்த ஜிக்ரை சொல்லித்தாருங்கள், அதை நான் செய்து கொள்கிறேன். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ர் சொன்னா, அப்ப அந்த ஒரு ஜிக்ர ஒரு தடவை சொன்னா போதுமா? அப்ப இவ்வளவு நேரம் கஷ்டப்பட வேண்டியது இல்லையா? ஏன்னா இப்ப சில பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, அங்க ஹஜ்ஜில் வந்து ஒரு உம்ரா செய்யறதுக்கு எவ்வளவு சிறப்பு. அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அப்ப மஸ்ஜித் நபவியிலிருந்து அல்லது மதீனாவிலிருந்து அந்த குபா மஸ்ஜிதுக்கு வந்து ரெண்டு ரக்காத்து தொழுதால் ஒரு உம்ரா செஞ்ச நன்மை என்று. அப்ப மக்கால போய் உம்ரா செய்யவே தேவையில்லை, இங்கேயே ரெண்டு ரக்காத்து தொழுதா போதுன்னு ஒரு கூட்டம் விளங்கி வச்சிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹாவிற்கு ஜிக்ர் சொல்லிக் கொடுத்தார்கள். சுப்ஹான அல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிபா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இப்ப அல்லாஹிற்கு பணிவதிலே, அல்லாஹிற்கு அஞ்சுவதிலே ஒரு சிறந்த முன்மாதிரிகளாக சஹாபாக்களுடைய பெண்களும் திகழ்ந்தார்கள். வல் முதசத்திகீன வல் முதசத்திகாத், சதகா கொடுக்கின்ற ஆண்கள், சதகா கொடுக்கின்ற பெண்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு உதாரணம் அல்ல, சஹாபாய் பெண்மணிகளுடைய வரலாறுகளை புரட்டி எடுத்தால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். ஒரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வாரி வழங்குகிறார்கள், இன்னொரு பக்கம் ரசூலுடைய மனைவிமார்கள் வாரி வழங்குகிறார்கள். இன்றைக்கு காலையில செல்வங்கள் வந்தால் அந்த மாலை நேரம், அன்றைய மாலை பொழுது வருவதற்கு முன்னால் அவ்வளவு செல்வங்களையும் திருகங்கள் தீனாலைகளையும் செலவு செய்து விடுவார்கள். அது போக, அந்த திருகங்கள் தீனார்கள் போக, கூலி வேலை செய்து அதனால் கிடைக்கும் அந்த சம்பாத்தியத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்தார்கள். இங்கே ஆண்கள் தர்மம் செய்து விட்டு வந்தால் என்னங்க, எங்களுக்கு வைக்காம நீங்க எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்க கூடாதா என்று கூறுகின்ற பெண்கள் அல்ல. தங்களின் ஆண்கள் செய்த தர்மத்திற்காக தங்களின் ஆண்களுக்கு வாழ்த்து சொன்னவர்கள். அபு தல்ஹா வந்தார், தர்மம் செய்துவிட்டு பைர்ஹா தோட்ட, பைர்ஹாவில் உள்ள தோட்டத்தை வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த தோட்டத்தில் அவருடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். வாங்க எல்லாரும் வெளியே வந்துருங்க, இனி இந்த தோட்டம் நமக்கு கிடையாது. மனைவிக்கு தெரிந்து விடுகிறது. அப்ப என்ன அர்த்தம் அங்க, இந்த தோட்டம் அல்லாஹுவின் பாதையிலே வக்ஃபு செய்யப்பட்டு விட்டது, அர்ப்பணிக்கப்பட்டு விட்டது. எங்க நமக்கு தான் வைக்கல, நம்ம பிள்ளைங்களுக்காவது வைக்க கூடாதா, அவங்களுக்காக வேண்டியாவது சேர்த்து வைக்க கூடாதா? அப்படியா சொன்னார்கள். ரபிஹல் பைய, வியாபாரம் வெற்றி மிக்க வியாபாரம். வியாபாரம் அல்லாஹ் அக்பர். எந்த வியாபாரம் இது? நம்ம சொசைட்டில அள்ளி கொண்டு வரணும், பேங்க் பேலன்ஸ காட்டணும், நகை நட்டுகளை காட்டணும், கையில காசை காட்டணும். அப்பதான் என் கணவர் ரொம்ப கை நிறைய சம்பாரிச்சு எங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறார். பசி பட்டினி நெருக்கடி இந்த துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு இன்று பெரும்பாலான பெண்களிடத்தில் உள்ளத்தில் இடமே இல்லை. அப்ப சதக்கா கொடுப்பதிலே ஆண்களை போன்று பெண்களும் பங்கு கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க பெருநாள் தினங்களிலே இங்கே குத்துவா கொடுப்பார்கள் ஆண்களுக்கு. அடுத்து பெண்கள் ஆண்களுடைய சப்புக்கு பின்னாடி இருப்பாங்க. குறிப்பாக பெண்களிடத்திலே செல்வார்கள், நசீகத்து செய்வார்கள், உபதேசம் செய்வார்கள், மறுமை நினைவூட்டுவார்கள். இங்க உள்ள ரியாக்சனுக்கு அங்க உள்ள ரியாக்சனையும் பாருங்க. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு புகழ்கிறார்? ஏன் ஒரு வார்த்தையில சொல்லியிருக்க கூடாது? இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டு வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்களிடத்தில் உள்ள சிறப்புகள் எங்களிடத்திலே இல்லையா? நாங்கள் ஏன் குர்ஆனிலே சொல்லப்படவில்லை என்று. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தைய, ஒரு வசனத்தை, ஒரு வரியை இறக்கியிருந்தா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பியது என்ன? அந்த சஹாபி பெண்மணிகளுடைய சிறப்புகள், அவர்களிடத்தில் இருந்த உயர்வுகள் காலமெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அறியப்பட வேண்டும். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருந்தால் மட்டும் போதாது, அல்லாஹுவின் வேதத்திலே அதன் நினைவு இருக்க வேண்டும், அது தொழுகைகளிலே ஓதப்பட வேண்டும். அது போன்ற ஒரு சிறந்த சமுதாயமாக பின்வரும் சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நாடிய அல்லாஹ் அவர்களிடத்தில் இருந்த ஒவ்வொரு தன்மைகளாக எடுத்து எடுத்து குர்ஆனிலே குறிப்பிட ஆரம்பித்து விட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாட்களிலே ஆண்களுக்கு உபதேசம் செய்யும் போது கூட, அதனால சஹாபாக்களை நாம் குறைச்சு சொல்றோம், நீங்க வேற விளங்கிட கூடாது. உபதேசம் வரலாற்றில் நமக்கு பதியப்படல, ஆண்களுக்கு உபதேசம் செய்தார்கள், நசீகத்து செய்தார்கள். அதுக்கு பிறகு பெண்களிடத்தில் போய் நசீகத்து செய்தாங்க. மறுமையை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், தர்மம் கொடுங்கள். என்ன பார்க்கிறோம் வரலாற்றில்? என்ன பார்க்கிறோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எங்க பாக்கெட்ல உள்ளதை எடுத்து போடுறது பெருசு இல்லைங்க. என்னங்க, கையில முந்தானையில மடிச்சு வச்சிருக்கிறதையோ சுருக்கு பையில உள்ளதையோ எடுத்து அந்த சில்லறை காசுகளை, சில்லறை திருகங்கள், தீனார்களை ரசூல்லா கேட்டாங்க ஏதோ போட்டுருவோம். இன்னைக்கு சில பேர் பாக்கலாம், நீங்க பள்ளிவாசல்ல, பள்ளிவாசல அறிவிப்பு செய்வாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு மார்க்க சபையில ஒரு தேவைக்காக வேண்டிய அறிவிப்பு செய்வாங்க. என்ன உலகம், ஒரு காசு என்ன, ஒரு ரூபா, ரெண்டு ரூபா, அஞ்சு ரூபா, இப்படி டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும். என்ன அப்படியே, சரி இன்னைக்கு பாக்கெட்ல உள்ளதை ஃபுல்லா அள்ளி போட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். சத்தம் வராம தர்மம் செய்யணும். சத்தம் வராம தர்மம் செய்யறதா இருந்தா எப்படி அது? நோட்டை போடணும். என்ன போடணும்? நோட்டை போடணும். பள்ளிவாசல நீங்க அந்த மோதி மோதினு அல்லது பள்ளியில வேலை செய்யறவங்க ஜும்மா அன்னைக்கு வசூல் எடுத்துருவோம், டங் 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 சத்தம் வந்துகிட்டே இருக்கும். என்னடா எல்லாம் இந்த ஒரு ரூபா, ரெண்டு ரூபா, அஞ்சு ரூபா காயின்ஸ் போடுற கூட்டம் இதெல்லாம். போடுங்க ஒரு 50 ரூபாய் போடுங்க, பிஸ்மில்லா சொல்லி ஒரு 100 ரூபாய் போடுங்க. இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு சபைக்கு போனோம், அங்க மனமுருக பேசப்பட்டுச்சு, தர்மத்தை பத்தி சொல்லப்பட்டுச்சு, இருந்ததெல்லாம் எடுத்து அப்படியே பாக்கெட்ல இருந்து போட்டு வந்தோம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாளாவது அல்லாஹ்வுக்கு நம்ம காட்டக்கூடாது பாருங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லது போய் நாளைக்கு சொல்றேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்க நடந்த நிகழ்வு என்ன? அல்லாஹு தாலா தர்மம் கொடுக்கின்ற பெண்கள் அவங்கள சொல்றான்னா சும்மாவா? என்ன செஞ்சாங்க? கழுத்தில் உள்ளதையும் காதில் உள்ளதையும் கடட்டினார்கள். தர்மத்தினுடைய ஒருத்தருக்கு தான் போடுறதன் மேல, தான் அணிவதன் மேல எவ்வளவு ஆசை, எவ்வளவு அதன் மேல பிரியம் இருக்கும். ஒரு டிசைனை வாங்கி அதை காதுல போட்டுக்கிறாங்க, அதை கழுத்துல போட்டுக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப பேர் பாருங்க தான் பயன்படுத்துறத கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுங்க. சில பேருக்கு ஷிர்கான ஒரு நம்பிக்கை கூட, இதுல எனக்கு ராசி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த நகை எனக்கு ராசி, இந்த சட்டை எனக்கு ராசி, இந்த மோதிரம் எனக்கு ராசி, இந்த செல்போன் எனக்கு ராசி, இந்த மணிப்பரிசு எனக்கு ராசி. இப்படி ஒரு சிற்கான நம்பிக்கை கூட. அந்த சஹாபி பெண்மணிகளுடைய அந்த நிலைமை எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொன்னார்கள். அங்க ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த புகாரியுடைய அறிவிப்பை பார்க்கும் போது நமக்கு தெரிகிறது, அதாவது அங்கு சமூகத்தில் இருந்த அத்துணை பெண்களும் தர்மம் செய்தார்கள் என்றுதான் அந்த வாசகத்துக்கு அர்த்தம். எப்படிங்க தர்மம் செய்வதில் என்ன செய்தார்கள்? தங்களுடைய காதில் உள்ளதை கழட்டினார்கள், தங்களுடைய மாலைகளை கழட்டி பிலாலுடைய அந்த போர்வையிலே போட்டுக்கொண்டே சென்றார்கள். அப்ப ஏன் நல்லா அங்கீகரிக்க மாட்டாங்க? வல்முத்தசத்திகீன வல்முத்தசத்திகாத், தர்மம் கொடுக்கின்ற ஆண்கள், தர்மம் கொடுக்கின்ற பெண்கள். வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு வைக்கின்ற ஆண்கள், நோன்பு வைக்கின்ற பெண்கள். அப்ப ஆண்களிடத்திலே எந்த அளவிற்கு நஃபிலான நோன்புகள் இருந்தனவோ அந்த அளவுக்கு சஹாபி பெண்மணிகளிடத்திலும் நஃபிலான நோன்புகள் இருந்தன. இந்த இடத்துல ஃபர்லான நோன்புகளை சொல்லல. ஏன் இந்த ஃபர்லான நோன்பு எங்க வந்துருச்சு? எங்க வந்துருச்சு? முதல்ல இஸ்லாம் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அதுல வந்துருச்சு. இங்க அல்லாஹ் சொல்றது எது? உபரியான வணக்க வழிபாடுகள். அதற்கு அடுத்து எதெல்லாம் வருதோ இதெல்லாம் உபரியான வணக்க வழிபாடுகள். நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள். அடுத்து தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஆண்கள், தங்களின் கற்பை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற பெண்கள். வஸ்ஸாகிரீன அல்லாஹ கசீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹுவை அதிகமாக நினைக்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹுவை அதிகமாக நினைக்கக்கூடிய பெண்கள். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அங்கீகாரத்தை எழுதுகிறான். அவர்களுடைய இஸ்லாமுக்கு, அவர்களுடைய ஈமானுக்கு, அவர்களுடைய பணிவுக்கு, அவர்களுடைய உண்மைக்கு, அவர்களுடைய பொறுமைக்கு, அவர்களுடைய அல்லாஹுடைய அவர்கள் அல்லாஹுவை அஞ்சியதற்கு, அவர்கள் கொடுத்த தர்மத்திற்கு, அவர்களுடைய நோன்பிற்கு, அவர்களுடைய கற்புக்கு, அவர்கள் அல்லாஹுவை ஜிக்ர் செய்ததற்கு, எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து கூறி பிறகு அவர்களுக்குண்டான அந்த சர்டிபிகேட்டை வழங்குகிறார். சர்டிபிகேட் வழங்குறது யாரு? அல்லாஹ். எப்படி வழங்குறா? இன்றைக்கு மாதிரி கிடையாது. இன்னைக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் எப்படி? வித்தவுட் குவாலிட்டி. குவாலிஃபைட் பண்ணுவாங்க, ஆனா குவாலிட்டி அங்க இருக்காது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சர்டிபிகேட் வழங்குறான். போலியான சர்டிபிகேட்டா இருக்குமா? அல்லாஹ் அக்பர். அங்க தரம் நூற்றுக்கு நூறு. உள்ளங்களை அறிந்தவன். இரண்டாவது, அந்த சர்டிபிகேட் நிரந்தரமானது. இந்த துன்யாவோடு முடிகிறது கிடையாது. ஒன்று, அதே போல சில இன்றைக்கு நவீன மார்க்க விஞ்ஞானிகள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே, ரசூலுல்லா காலத்தோடு அந்த சர்டிபிகேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு சஹாபாக்களுக்கு. அதுக்கு பின்னாடி எல்லாமே மார்க்கத்தில் அவங்க குழம்பி போயிட்டாங்க, மார்க்கத்தை விட்டு போயிட்டாங்க, சண்டை சச்சரவு செஞ்சு அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அனாச்சாரங்களை செய்து விட்டார்கள் என்று தவறாக புரிந்து உளர்கிறார்கள் அல்லவா? அத்தகைய சர்டிபிகேட் அல்ல. அல்லாஹ்வுடைய அந்த வாசகத்தை பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ் மக்ஃபிரத்தன், முதல் சர்டிபிகேட், இனி எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை அந்த நபித்தோழர்கள் அந்த சஹாபா சமுதாயத்தை பற்றி புறம் பேசுவதற்கு, அவர்களை பற்றி குறை பேசுவதற்கு. ஏன்? அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? மன்னிப்பு மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் இங்கே கூறப்பட்ட சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கவே, இந்த வணக்க வழிபாடுகள் அவர்களுக்குள் இருக்கவே, அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறுகள் நடக்கும், நடக்கலாம், ஆனால் நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஏன்? அவர்களுடைய இஸ்லாம் ஈமான் உறுதியான காரணத்தால். இஸ்லாம் ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். ஷிர்க்கை தவிர, ஷிர்க் செய்தவரை தவிர, அவர் அந்த நிலையிலே மரணித்து விட்டால் அவரை மன்னிப்பதில்லை. ஆகவேதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் கூட முர்த்தத்தாகவில்லை. சில பேர் அந்த ஹவுதுல் கௌசருடைய ஹதீஸை வைத்துக் கொண்டு இந்த ஹதீஸ் சஹாபாக்களுக்கு தான் பொருந்தும் என்று திரித்து கூறுகிறார்கள் அல்லவா. என்ன சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், யார் முர்த்ததானார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு, யார் கிராமங்களிலிருந்து இஸ்லாமை ஏற்றார்களோ, யார் தூரமான அரபு சமுதாயங்களிலிருந்து இஸ்லாமை ஏற்றார்களோ, அந்த கடைசி காலகட்டத்தில் ஹுனைன் போருக்கு பின்னால், மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால், யார் ரசூலுல்லாஹுவோடு தோழமை கொள்ளவில்லையோ அந்த கிராமத்து மக்கள்தான் ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தார்கள். அவர்கள்தான் மார்க்கத்தை விட்டு விலகினார்களே தவிர, ரசூலோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள், ரசூலோடு போர்களிலே கலந்து கொண்டவர்கள், ரசூலுல்லாஹுவோடு ஹுதைபியா ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டவர்கள், அவர்களிலே ஒருவர் கூட முர்த்ததாகவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்தில் நடந்த தவறுகளுக்காக முன்கூட்டியே மன்னிப்பை வழங்கிவிட்டான். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரதன், அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டான். வ அஜ்ரன அஸீமா, மகத்தான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு நிர்ணயம் செய்து விட்டான். அந்த கூலி என்னங்க? மகத்தான கூலி என்ன? சொர்க்கம்.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் நாம் அந்த சஹாபி பெண்களை பற்றியோ அல்லது அந்த சஹாபா சமூகத்தை பற்றியோ பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றால், அல்லாஹு தஆலா இறக்கிய குர்ஆனை அந்த சமூகம்தான் நேரடியாக பார்த்தார்கள். அல்லாஹ் எந்த தூதரின் மீது குர்ஆனை இறக்கினானோ அந்த தூதரோடு அவர்கள் வாழ்ந்தார்கள், தூதரோடு பயணம் செய்தார்கள், ஹிஜ்ரா செய்தார்கள், ஜிஹாதிலே பங்கெடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை பார்த்தார்கள், நோன்பு வைத்ததை பார்த்தார்கள், ரசூலின் தான தர்மங்களை பார்த்தார்கள், ரசூலுடைய பகல் வாழ்க்கையை பார்த்தார்கள், இரவு வாழ்க்கையை பார்த்தார்கள். குர்ஆன் 23 ஆண்டு காலம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலும் மதீனாவிலும் பிரித்து இறக்கப்பட்ட போது, அந்த முழு காட்சிகளையும் அந்த முழு நிகழ்வுகளையும் சஹாபாக்கள் பார்த்தார்கள், உணர்ந்தார்கள். குர்ஆன் வசனம் நேரடியாக அவர்களை குறித்து பேசியது. எங்கெல்லாம் நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் அழைத்தானோ அங்கே நம்பிக்கையாளர்கள் இருந்தார்கள், அவர்களை அல்லாஹ் அழைத்தான். அந்த காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகளை, அந்த காலத்திலே வாழ்ந்த காஃபிர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபித்தோழர்களுக்கு முன்னால் கண்டித்தான். இந்த பண்புகள் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, இவர்களிடத்தில் இருக்கிற கெட்ட குணங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் சொர்க்கவாசிகள், இவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அங்கே இனம் பிரித்து அவர்களுக்கு காட்டினார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சஹாபாக்களுடைய தியாகத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி அல்லாஹு தஆலா ஒரு ரசூலை இறுதி தூதராக அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்தானோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அப்படித்தான் அவர்களுக்குரிய தோழர்களை அவன் தேர்வு செய்தான். நாம் கூறினோம், அந்த தோழர்களிலே ஆண்கள் இருந்தார்கள், அந்த ஆண்களுடைய பெண்கள் அதாவது அவர்களுடைய தாய்மார்கள், அவர்களுடைய சகோதரிகள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய மகள்கள், இப்படி அந்த சஹாபி பெண்மணிகள் தங்களுடைய ஆண்களுக்கு இணையாக ஆண்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். பல நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்னார்களோ, அதுபோன்று சஹாபி பெண்மணிகளிலே பலருக்கு அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொர்க்கத்தின் நற்செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நம்மிலே பலருக்கு தெரிந்திருக்கும் விஷயம் என்னவென்றால், அல் அஷரத்துல் முபஷரா, சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அந்த 10 சஹாபாக்களை மட்டும் அறிந்து வைத்திருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க கல்வியிலே ஒரு தனி தலைப்பு இருக்கிறது, அல் முபஷரூன பில் ஜன்னா லைசு பி அஷரா ஃபஹஸ். சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் 10 நபர்கள் மட்டுமல்ல. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அந்த உறுதியான அறிவிப்பு, ஒரே ஹதீஸிலே அந்த 10 சஹாபாக்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள். அது போக ஏராளமான செய்திகளை, ஹதீசுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஹதீசுகளிலே ஒவ்வொரு நபித்தோழருடைய பெயரை கூறியும், அல்லது சஹாபி பெண்மணிகளின் பெயர்களை கூறி, இவர் சொர்க்கவாசி, இவரை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன், இவருடைய சப்தத்தை நான் சொர்க்கத்திலே கேட்டேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய தியாகி பெண்மணிதான் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. யார் அவர்கள்? உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. இவர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் மதித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இவர்கள் யார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியலாம், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது ஒரு பெண் வருகிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு ஒரு மகனை கொடுத்திருக்கிறான், புத்திசாலியான மகன். எப்படி புத்திசாலியான மகன்? நுண்ணறிவுள்ள மதிநுட்பமிக்க மகன். இதோ அவனை உங்களுக்கு முன் கொண்டு வந்திருக்கிறேன், அவனை நான் உங்களின் பணியாளராக ஆக்குகிறேன். இன்றும் சிலர் மார்க்க கல்விக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவார்கள். யாரை அனுப்புவார்கள்? தங்களுடைய குடும்பத்திலே படிக்காத, படிப்பு ஏறாத, அல்லது சரியாக வீட்டிலே சொல் பேச்சை கேட்காத சிலரை மதரசாவுக்கு அனுப்பலாம், அல்லது வேற எங்காவது அனுப்பலாம் என்று சிலர் கூறுவதை பார்க்கிறோம், செய்வதை பார்க்கிறோம். இங்கு என்ன நடக்கிறது? சொல்லி தருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வே ஹாதா காதிமுக, ஹாதா காதிமுன் லபீப், இவர் உங்களுக்கு புத்தி உள்ள மதிநுட்பமிக்க பணியாளராக இருப்பார், சிறந்தவர், அறிவிலே சிறந்தவர். 10 வயது மகனுக்கு சான்று சொல்கிறார்கள். யார் அவர் அந்த மகன்? அந்த 10 வயது சிறுவர் யார்? 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 அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த ஒரு சில நாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு பகலாக பணிவுடை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்படுகின்ற அந்த ஒரு பாலகர் தான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இவர்கள் எத்தனை ஆண்டு பணிவிடை செய்தார்கள்? கதம்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷர சிரீன், 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹிவிற்கு நான் பணிவிடை செய்தேன். மதினாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களின் பணியாளராக இருந்தார்கள் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த அனசு சொல்வதை பாருங்கள், 10 வயதிலே எவ்வளவு துல்லியமான இல்மை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். மதினாவிலே ஒரு வெளிச்சமான நாள், ஒரு பிரகாசமான நாள், மதினா வாசிகளுக்கு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இருந்ததென்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்து வந்த நாள். எங்களுக்கு ஒரு இருளடைந்த கருமையான நாள் இருந்ததென்றால் அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டு பிரிந்த நாள், இறந்த நாள். அந்த அனஸின் தாயார் தான் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. இவர்கள் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அபை மதீனாவிற்கு இஸ்லாமிய அழைப்பாளராக, மார்க்க பணியாளராக அனுப்பினார்களோ அப்போதே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். நடந்தது என்ன? இவர்களோ வாலிப வயது பெண்மணி, இவர்களுடைய கணவனார் வயோதிகமானவர். இவருக்கு தெரிய வருகிறது தன் மனைவி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நிலையிலே ஹிஜ்ரா செய்து வந்து விடுகிறார்கள். அப்போது அந்த கணவனார் சொல்லுகிறார், என்ன நீ மதம் மாறிவிட்டாயா, உன் மதத்தை மாற்றிக்கொண்டாயா? அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டேன் என்று. உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய தர்பியா, தங்கள் மகனுக்கு இவர்கள் தர்பியா செய்து வந்தார்கள். எப்படி? மகனே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்து மதீனா வருவதற்கு முன்பே தன் மகனின் உள்ளத்தில் ஈமானை விதைத்த பெண்மணிதான் உம்மு சுலைம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனஸ் அவர்கள் பார்க்கவில்லை, சிறிய பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்து இன்னும் வரவில்லை. சொல்லிக் கொடுக்கின்ற வாசகம் என்ன? யா புனை குல் லா இலாஹ இல்லல்லாஹ், மகனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல், மகனே குல் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். இந்த வாசகத்தை தன் மனைவி அனசுக்கு, தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பதை கேட்கும் போதெல்லாம் அந்த கணவர் சொல்வார், லா துஃப்ஸிதி அலைய இப்னி, என் மகனை கெடுத்து விடாதே. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். வழிகேடர்கள், மார்க்கத்திற்கு புறமாக செல்கின்ற எல்லா மக்களும் காலமெல்லாம் இதே போன்ற வார்த்தையை தான் சொல்லி வந்திருக்கிறார்கள். இன்றும் நாம் குடும்பத்திலே பார்க்கிறோம், குடும்பத்திலே தாயிடத்திலே மார்க்க ஒழுக்கம், மார்க்க பின்பற்றுதல், ஈமானிய விளக்கம் இருந்து பிள்ளைகளை திருத்துவதை பார்த்தால், இப்போதே என் பிள்ளைகளை நீ துறவியாக ஆக்குகிறாயா, இப்போதே என் பிள்ளைகளை சன்னியாசியாக ஆக்குகிறாயா என்றெல்லாம் சில தந்தைமார்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முஷ்ரிக்காக இருந்த அவர் கூறிய வார்த்தை இது, லா துஸ்ஸிதி அலைய இப்னி. அதற்கு அவர்கள் சொல்கின்ற பதில் என்ன? உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா, இன்னி லா உஃப்ஸிதுஹு, உன்னுடைய மகனை, உங்களுடைய மகனை நான் கெடுக்கவில்லை. தௌஹீதை சொல்லித் தருவது, ஈமானை சொல்லித் தருவது, இதுவா ஒரு பிள்ளையை கெடுப்பது? இது ஒரு பிள்ளையை சீர்திருத்தம் செய்வது. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பே அந்த தாய் ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள், ஈமானை ஏற்றினார்கள், ஈமானுடைய தீபத்தை ஏற்றினார்கள், ரசூலுடைய முஹப்பத்தை ஏற்றினார்கள். சிந்தித்து பாருங்கள், ஒரு 10 வயது பையனை அழைத்துக் கொண்டு ஒரு இடத்திலே சென்று நீ இவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், இவர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை தான் நீ செய்ய வேண்டும் என்று ஒரு தந்தை விடும்போது, வீட்டை நினைக்கக்கூடாது, உன் தாயை நினைக்கக்கூடாது, இவர் எப்போது அனுமதி தருகிறாரோ அப்போதுதான் வர வேண்டும், இவருக்கு ஊழியம் செய்வதுதான் உன்னுடைய கடமை, அதற்காக எந்த ஊதியமும் கிடையாது என்ற நிலையிலே ஒரு பிள்ளை ஒருவருக்கு இடத்திலே கொடுக்கப்பட்டால் அந்த பிள்ளை அந்த பணியில இருப்பாரா? ஒரு நாள், ஒரு வாரம்? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்துல இரண்டு விதத்திலே நாம் பார்வை செலுத்த வேண்டும். ஒன்று என்ன? கணவனுடைய நிலைமை எப்படி? முஷ்ரிக்காக இருக்கிறார். எப்போது இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாரோ அப்போதே உம்மு சுலைமுக்கு செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளையும் நிறுத்திக் கொண்டார். ஒன்று. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தவுடன், நீ இவரை மறுக்கவில்லை என்றால் நான் உன்னோடு வாழமாட்டேன், நான் இஸ்லாமை ஏற்க மாட்டேன் என்று உம்மு சுலைமை பிரிந்து அவர் வேறு ஒரு பிரதேசத்திற்கு சென்று விடுகிறார். அரபு மதீனாவிலிருந்து ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள நஜரான் பகுதிக்கு சென்று விடுகிறார். அப்ப நிலைமை என்ன? என்ன நிலைமை? கடவன் இல்லை. இப்போது இருப்பது என்ன? ஒரே ஒரு ஆண் மகனுடைய துணை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்க முடியாது? நாம் உணர முடியாது? ரசூலுல்லாஹிவின் மீது உம்மு சுலைமுக்கு எவ்வளவு ஆழமான பிரியம் இருந்திருக்கும் என்றால், கணவனுக்கு பிறகு தன்னுடைய மூத்த ஆண் மகனை ஒரு தாய் நேசிப்பது, அதுவும் புத்தி உள்ள நுண்ணறிவு மிக்க தாய்க்கு பணிவிடை செய்கிற, அதுவும் கணவன் தன்னை அனாதையாக எந்தவிதமான ஆதரவும் இல்லாமல் விட்டு சென்றதற்கு பிறகு ஒரு தாயின் பிரியம் தன் பிள்ளையின் மீது எவ்வளவு இருக்கும்? அந்த தாய்க்கு தேவை அந்த பிள்ளையின் பக்கம் எவ்வளவு இருந்திருக்கும்? அந்த நேரத்தில் தனக்கு இந்த பிள்ளை தேவையாகுவதை விட, தனக்கு இந்த மகன் ஊழியம் செய்வதை விட, சையிதுல் கவுனைன் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வைப்பதிலே அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை கண்டார்கள், மறுமையின் வெற்றியை பார்த்தார்கள். இந்த வரலாற்றிலே நாம் பேசுகிறோம். இதே உம்மு ஸலைம் ரழியல்லாஹு அன்ஹா இந்த குழந்தையை தனக்கென வைத்திருந்தால், இந்த குழந்தையை தனக்கென வைத்திருந்தார்கள், இந்த குழந்தையை அங்குள்ள மதீனாவின் செல்வந்தர்களின் வீடுகளிலோ தோட்டங்களிலோ அல்லது வியாபார தலங்களிலோ வேலைக்கு அனுப்பியிருந்தார்கள் என்றால் அவர்கள் செல்வத்தை பார்த்திருக்கலாம், தன் வாழ்க்கையின் தேவையை அவர்கள் பூர்த்தி செய்திருக்கலாம். ஆனால் தன் வறுமையை சகித்தார்கள், தன் துன்பத்தை சகித்தார்கள், தன் தேவையை மறந்தார்கள். யாரை நினைத்தார்கள்? யாரை? ரசூலுல்லாஹுவை நினைத்தார்கள். இன்று ஒரு அனஸ் நமக்கு கிடைத்திருக்கிறார். எத்துணை ஹதீஸுகளை நமக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகையை நாம் இன்று அவர்களை பார்ப்பது போன்று அறிவிப்புகளை நாம் படிக்க வேண்டும் என்றால் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அறிவிப்பு தான் நமக்கு முன்னால் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரியவே மாட்டார்கள், சுற்றி சுற்றி வருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பக்கம் உம்மு ஸுலைம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த அர்ப்பணிப்பிலே நாம் படிக்கின்ற பாடம், அல்லாஹுவை எப்படி நேசித்தார்கள், நபியை எப்படி நேசித்தார்கள், மார்க்கத்தினுடைய மதிப்பு அவர்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு இருந்தது, புரிகிறதா? இரண்டாவதாக அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறந்த தாயாக விளங்கினார்கள். ஒரு சிறந்த தாயார் தன் பிள்ளையினுடைய உடல் சௌகரியங்களை, தன் பிள்ளையின் உடல் தேவையை மட்டும் கருத்திலே கொண்டு அந்த பிள்ளையை வளர்க்கும் தாய் உண்மையில் அந்த பிள்ளையின் மீது அக்கறை உள்ளவள் அல்ல. புரியுதுங்களா? நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறாங்க, அந்த பிள்ளைக்கு நல்ல முறையில் சுத்தமாக குளிப்பாட்டி கழுகி உடை கொடுத்து நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறார்கள். இது மட்டுமல்ல, அந்த பிள்ளையின் ஆன்மீக தேவை, அந்த பிள்ளையின் நற்பண்புகள், அந்த பிள்ளை அல்லாஹ்வின் அடிமையாக ஆகுவதற்கு, உண்மையான ஒரு முஸ்லீமாக ஆகுவதற்கு, ஒரு இறையச்சமுள்ள ஒரு மூமினாக வாழ்வதற்கு தாய் கொடுக்கின்ற கட்டிச்சாதம் தான் அந்த பிள்ளைக்கு உறுதுணையாக இருக்கும். தாயிடத்திலிருந்து அந்த சாதத்தை, அந்த பாடத்தை குழந்தை படிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளையிடத்திலே உறுதிமிக்க ஈமானிய மாற்றங்களை, தாக்கங்களை பார்க்க முடியாது. ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 7 வயதிலே தந்தை உன்னை நான் அறுக்கப் போகிறேன், அறுப்பதாக கனவிலே பார்க்கிறேன் என்று கூறிய போது, தந்தையே என்னை அறுங்கள், நான் படுத்துக் கொள்கிறேன், குப்புறப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த இஸ்மாயிலை வளர்த்தது யார்? யார் வளர்த்தார்கள்? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிமா வளர்த்தார்கள், விட்டு விட்டு சென்று விட்டார்களே, வளர்த்தது யார்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாய் வளர்த்தார்கள். அப்படித்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த 10 வயதிற்குள் அல்லாஹுவின் முஹப்பத்தை, ரசூலின் முஹப்பத்தை, தீனுடைய முஹப்பத்தை எந்த அளவு அவர்கள் ஊட்டியிருப்பார்கள், தன் பிள்ளைக்காக எவ்வளவு துஆ செய்திருப்பார்கள், எத்தகைய வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அர்ப்பணிப்புக்காக, இந்த தியாகத்துக்காக இவர்களுக்கு கிடைத்தது என்ன, இவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள், இந்த பாடத்தை நாம் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிலே பலர் தீனுக்காக சில காரியங்களை செய்வார்கள், சில தியாகங்களை செய்வார்கள், ஆனால் அதற்கு உலக எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? உலக எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு தலைவரிடத்திலே தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவார்கள். ஏன்? அவருக்கு பின்னால் இவர் தலைவராகட்டும், அல்லது அவருடைய செல்வத்திலிருந்து இவருக்கு ஏதாவது கிடைக்கட்டும் என்று. சில படிப்புகளை தேர்ந்தெடுப்பார்கள். ஏனென்றால் அந்த படிப்பின் மூலமாக என் பிள்ளை துன்யாவை சம்பாதிப்பான், அதன் மூலமாக எனக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று. இவர்கள் தேர்ந்தெடுத்தது எந்த யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுத்தார்கள்? உம்மு சலீம் தேர்ந்தெடுத்த யூனிவர்சிட்டி யாருடைய யூனிவர்சிட்டி? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் முழுக்க அல்லாஹ்வின் திருப்தியை, மறுமையின் வெற்றியை மட்டுமே உள்ளத்திலே நோக்கமாக கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுப செய்தியை நாம் பார்க்கிறோம். அது என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், உரிதுல் ஜன்னா ஃபரைது இம்ரஅத அபி தல்ஹா ثم سمعت خشخشة امامي فاذا بلال رضي الله عنه. صحيح البخاري உடைய அறிவிப்பு. சொர்க்கம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே சொர்க்கத்தை நேரடியாக பார்த்தார்கள். அது தவிர பல நிகழ்வுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது, இந்த பூமியில் இருக்கும்போது அவர்களுக்கு சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது. சில நேரங்களிலே கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது. அந்த செய்தியை தான் சொல்லுகின்றார்கள், எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. அங்கே நான் யாரை பார்த்தேன் தெரியுமா? யாரை பார்த்தேன் தெரியுமா? அபு தல்ஹா உடைய மனைவியை பார்த்தேன். யார் அவர்கள்? யார்? உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கையை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிறகு நான் ஒரு காலடி சப்தத்தை கேட்டேன். அந்த காலடி சப்தம், அந்த காலடி சப்தத்தை உடையவர் யார்? பிலால் ரழியல்லாஹு அன்ஹு. இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களை சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவில் வாழும் பொழுதே அந்த நற்செய்தியை சொல்லும் அளவிற்கு, இந்த துன்யாவை விட்டு அவர்கள் பிரிவதற்கு முன்பே மறுமையின் வெற்றி அவர்களுக்கு உறுதி. சொர்க்கவாசி என்றால் யார்? இன்ஷா அல்லாஹ் அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். சொர்க்கவாசி என்றால் யார்? மறுமையில் அவர் எழுப்பப்படும் போது அரசுடைய நிலையிலே இருப்பார். சொர்க்கவாசி என்றால் யார்? நாளை அமல்களின் ஏடுகள் கொடுக்கப்படும் போது அவருடைய வழக்கரத்திலே அந்த ஏடுகள் கொடுக்கப்படும். சொர்க்கவாசி என்றால் யார்? யார் மறுமையிலே சிராத்து பாலத்தை எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் கடந்து செல்வாரோ அவர் சொர்க்கவாசி. சொர்க்கவாசி யார்? ரசூலுல்லாஹிவின் கரத்தால் அந்த மதுரமான கௌசர் நீரை பருகக்கூடியவர் சொர்க்கவாசி. இத்துணை வெற்றியின் சான்றுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொல்கிறார்கள்? எப்போது சொல்கிறார்கள்? இந்த துன்யாவிலே வாழும்போது உம்மு சுலைமுக்கு சொல்கிறார்கள், நான் அபு தல்ஹாவுடைய மனைவியை சொர்க்கத்திலே பார்த்தேன். அல்லாஹ் அக்பர். இது எதற்கு பகரமாக கிடைக்கப்பட்ட வெற்றி? எதற்கு பகரமாக? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து, தன்னை மனம் முடிப்பதற்கு ஒரு வயோதிகர் தான் கிடைத்தார் என்ற நிர்பந்தத்திலே அந்த வயோதிகரை கணவனாக ஏற்றுக்கொண்டு அந்த கணவரின் மூலமாக ஒரு குழந்தையை ஈன்றெடுத்ததற்கு பிறகு அந்த கணவரும் தான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரே காரணத்தால் தன் உறவை முறித்துக் கொண்டு செல்கிறார். குடும்பத்திலிருந்து எந்த ஆதரவும் இல்லை. இத்தகைய தியாகங்களை செய்ததோடு மட்டுமல்லாமல் தனக்கு ஆதரவாக இருந்த பிள்ளையையும் இஸ்லாமிற்காக அர்ப்பணிக்கிறார்கள், முஸ்லிம்களுக்காக. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய தாயார் அர்ப்பணித்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்றால் நமக்காக அது யாருக்காக? உம்மத்துக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தினார்களா? தன்னுடைய குடும்ப தேவைகளுக்கு பயன்படுத்தினார்களா? அனஸ் அவர்கள் ரசூலுல்லாஹிவிடம் இருந்து பெற்றது எது? இந்த துன்யாவின் செல்வத்தை பெற்றார்களா, அல்லது மறுமையின் கல்வியை பெற்றார்களா? குர்ஆனை மனப்பாடம் செய்தார்களா, அல்லது மருத்துவ கல்வியை கற்றார்களா? ரசூலுல்லாஹிவிடம் இருந்து அனஸ் பெற்றது என்ன? மறுமையை பெற்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஹியுடைய கல்வியை பெற்றார்கள், நுபுவத்துடைய கல்வியை பெற்றார்கள், அந்த பொக்கிஷத்தை பெற்றார்கள். இந்த செல்வத்தை மறுமையின் செல்வத்தை பெற்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான இஹ்லாஸும் உண்மையான ஈமானும் உண்மையான தக்வாவும் இருக்கும் போது ஒரு காலம் அல்லாஹ் மூமின்களை கைவிட மாட்டான் என்பதற்கு அனஸ் அவர்களும் அவர்களுடைய தாயாரும் மிகப்பெரிய சான்றாக நமக்கு விளங்குகிறார்கள். என்ன சொல்றது புரியுதுங்களா? உண்மையான ஈமான், உண்மையான தக்வா, உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு லட்சங்களை எவ்வளவு கோடிகளை உங்களின் முழு வாழ்க்கையும் நீங்கள் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கும் போதும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் இறக்கும் போதும் நீங்கள் வீணாவதில்லை, உங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்பட போவதில்லை, உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை உங்களிடமிருந்து எடுக்கிறானோ அதைவிட பன் மடங்காக இம்மையில் திருப்பி தர அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார். மறுமையிலே அல்லாஹ் கொடுப்பதோ நம் வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய பார்வைகளுக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் மற்றும் ஒரு ஹதீஸிலே ஸஹீஹ் முஸ்லிமிலே, தகல்துல் ஜன்னா فسمعت خشفة فقلت من هذا قالوا هذه الغميصاء بنت ملحان أم أنس بن مالك رضي الله عنهما. الله أكبر. يعني تركوا يا رجل صحيح مسلم يا ريبيب نان سرقة تلية شنرين أنجي ورقال دي ثبتتي كت كرين صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم كت كرين أرغل يا رجل تلية كت أرغل யாரிடத்தில் கேட்கிறார்கள், யாரிடத்தில் கேட்பார்கள் சொர்க்கத்தை பற்றிய செய்திகளை? ஜிப்ரீல் இடத்திலே கேட்பார்கள். ஜிப்ரீல் இந்த சப்தத்திற்கு உரியவர் யார்? மலக்குகளே இந்த சப்தத்திற்கு உரியவர் யார்? அப்போது யாருடைய வாயிலிருந்து இவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது? வானவர் ஜிப்ரீலின் நாவிலிருந்து இவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அதுவும் எப்படி? வெறும் பெயரை மட்டும் சொல்லவில்லை, அவருடைய செல்ல பெயர், செல்லமாக வீட்டிலே அழைப்பதற்கு என்ன பெயர் பயன்படுத்தப்படுமோ அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய புனை பெயரை கொண்டு. ஹாதிஹில் உமைசா, இவர் யார்? அல் உமைசா. இவர் யார்? மில்ஹானுடைய மகள். இவர் யார்? அனஸ் இப்னு மாலிக்கின் தாய். அல்லாஹ் அக்பர். எத்தகைய சிறப்புகளை இங்கே பெறுகிறார்கள்! மலக்குகளின் வாயிலாக இவர்களுடைய செல்ல பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய மகனை குறித்து, மகனை இணைத்து அனஸ் இப்னு மாலிக்கினுடைய தாய் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள், மில்ஹானுடைய மகள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். ஏன்? இந்த மில்ஹானும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்த ஒரு சிறந்த நபித்தோழர் ஆவார். குடும்பமே, குடும்பமே இஸ்லாமிற்காக தங்களை அர்ப்பணம் செய்த ஒரு தியாக குடும்பம் தான் இந்த குடும்பம். சரி, என்ன நடக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை? கணவனார் விட்டு சென்றார், இறந்து விட்டார், இறந்த செய்தியும் வந்து விடுகிறது. இப்போது விதவையாகி விடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே மதீனாவிலே செல்வத்தால் சிறந்த, அழகால் சிறந்த ஒரு நபித்தோழர் பெண் பேசி வருகிறார். அபு தல்ஹாவை பொறுத்தவரை அது என்ன? முதல் திருமணம், வாலிபர். முந்தைய கணவனார் யார்? வயோதிகருக்கு வாக்கப்பட்டிருந்தார்கள், வயோதிகர். இப்போது வரக்கூடிய பெண் பேசக்கூடிய அந்த மனிதர் யார்? வாலிபர். ஒன்று. இரண்டாவது, மதீனாவிலே அழகிலும் செல்வத்திலும் பிரசித்தி பெற்றவர். ஒரு விதவையான ஒரு பெண், ஆதரவற்ற ஒரு பெண், அதுவும் தன் முதல் திருமணத்திற்காக ஒரு வாலிபர். அழகிலே சிறந்தவர், அறிவிலே சிறந்தவர், செல்வத்திலே சிறந்தவர், குடும்பத்திலே சிறந்தவர். பெண் பேசி வரும்போது யாராவது மறுப்பார்களா? எந்த தடையும் அங்கு இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, உம்மு சுலைமுடைய ஈமானிய பற்றுதலை இங்கே நாம் பார்க்கிறோம். உம்மு சுலைம் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசித்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அதுவரை குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்கவில்லை. முஷ்ரிக்கான ஆண் முஸ்லிமான பெண்ணுக்கு ஹராம் என்ற சட்டம் அதுவரை இறங்கியிருக்கவில்லை. அந்த சட்டம் இரண்டு ஹிஜ்ரி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இறங்குகிறது. அந்த நேரத்திலே உம்மு சுலைம் சொல்கிற வார்த்தை, ஹராம் இல்லையே, முடித்திருந்தால் அங்கே எந்த விதமான எதிர்ப்பும் இருந்திருக்காது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்தோ ரசூலின் புறத்திலிருந்தோ. அந்த நேரத்திலே உம்மு சுலைம் அவர்கள் சொல்கின்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அபு தல்ஹா ஃபின்ன மிஸ்லக லா யுரத், உன்னை போன்ற ஒருவரை யாரும் மறுக்க மாட்டார்கள். மறுப்பாங்களா? மறுக்க மாட்டார்கள். ஆனால் வலக்கின்னக ரஜுலுன் காஃபிர், ஒரே வார்த்தை, ஆனால் அல்லாஹ்வை மறுக்கின்ற ஒரு காஃபிராக நீ இருக்கிறாய். இன் இம்ரஅதுன் முஸ்லிமத்துன், நான் ஒரு முஸ்லிமான பெண், உன்னோடு வாழ விரும்பவில்லை, உன்னை மனமுடிக்க விரும்பவில்லை. அபு தல்ஹா என்ன எண்ணிக்கொண்டார்? ஏதாவது காசு பணத்தை கொடுத்து உம்மு சுலைமை வாங்கிவிடலாம், தன் பணத்தை, தன் செல்வத்தை, தன்னுடைய சமுதாய அந்தஸ்தை கூறி உம்மு சுலைமுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார். அல்லாஹ் அக்பர். அடுத்து வருகின்ற அந்த பேச்சை பாருங்கள், அந்த தியாகத்தை பாருங்கள். அபு தல்ஹா, உன்னிடமிருந்து எந்த துன்யாவின் செல்வத்தையும் நான் விரும்பவில்லை, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அது எனக்கு போதுமானது, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அதுவே நீ எனக்கு கொடுக்கின்ற மகராகும். அரபுகளிடத்திலே இஸ்லாமிற்கு முன்பும் அந்த பழக்கம் இருந்தது, ஆண்கள் பெண்களுக்கு மகர், திருமண கொடை கொடுத்து பெண்களை மனம் முடிப்பார்கள். இதுதான் ஆண்களுடைய பழக்கம், ஆண்களுடைய வழக்கம், இதுதான் அரபுகளிடத்திலே இருந்தது. முஷ்ரிக்குகள், ஆண்மையற்றவர்கள், உண்மையில் தன்னுடைய வீரியத்தை இழந்தவர்கள்தான் பெண்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு விலை போகக்கூடியவர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? யார் வரதட்சணை வாங்குகிறாரோ, ஒன்று இஸ்லாமிய ஒழுக்கத்திலிருந்து அவர் தூரமாகிறார், இஸ்லாமிய சட்டங்களிலிருந்து இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு முரணாக செல்கிறார் என்பது மட்டுமல்ல, உண்மையில் அவர் ஒரு வீரமிக்க, ஒரு துணிவு மிக்க, தன்னம்பிக்கை மிக்க, தன்னுடைய அந்த வீரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆண் மகனாகவே அவர் இருக்க முடியாது, ஒரு வீரனாகவே அவர் இருக்க முடியாது. ஆகவேதான் அரபுகளிடத்திலே இந்த கலாச்சாரம் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே வந்தது. பெண்ணை கண்ணியப்படுத்தி அவளுக்கு மகர் கொடுத்து அவரை அழைத்து வருவார்கள் தங்கள் வீட்டுக்கு. உம்மு சுலைம் என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? எனக்கு உன்னுடைய எந்த பொருளாதாரமும் தேவையில்லை, எனக்கு என்ன வேண்டும், நீ முஸ்லீம் ஆனால் அது போதும், எந்த காசும் வேண்டியதில்லை. அல்லாஹு அக்பர். அபு தல்ஹா ஏற்க தயங்குகிறார். எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு தேவை உள்ள ஃபக்கீரான ஒரு பெண்ணுக்கு முன்னால் நின்று ஒரு அழகான ஒரு வாலிபர் பெண் பேசுகிறார், செல்வமிக்கவர், குணத்தால் பிரசித்தி பெற்றவர், அந்த பெண் மறுப்பதற்கு என்ன காரணம் சொல்கின்றார்? நீ காஃபிர், நான் முஸ்லீம், நீ ஈமானை ஏற்காமல் இருக்கிறாய், நமக்கும் உனக்கும் ஒத்துமை இருக்காது. எத்தகைய அந்த தூய நெறி பாருங்கள். அந்த ஹராம் என்ற சட்டம் இறங்குவதற்கு முன்பே அந்த சட்டத்தின் வெளிப்பாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களின் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். சொல்றது புரியுதுங்களா? சஹாபாக்களுடைய பண்பாடு ஈமானை ஏற்றதற்கு பிறகு எப்படி இருந்தது என்றால், இவர்களுடைய வாழ்க்கை எப்படியோ ஈமானை ஏற்றதற்கு பிறகு அப்படியே சட்டங்கள் இறங்கின. ஈமானை சஹாபாக்கள் ஏற்றார்கள். ஏற்ற மாத்திரத்திலேயே பல சஹாபாக்கள் மது அருந்துவதை நிறுத்தினார்கள். புரியுதுங்களா? மது அருந்துவதை நிறுத்திக் கொண்டார்கள். இவ்வளவு ஒரு தூய இறை வழிபாடை செய்யக்கூடிய நாம் இந்த மதுவை அருந்தக்கூடாது, இவ்வளவு ஒரு தூய இறை வாசகத்தை படிக்கின்ற நாம், ஓதுகின்ற நாம், நம்முடைய நாவால், நம்முடைய வாயால் மதுவை அருந்தக்கூடாது என்று விலகினார்கள். அல்லாஹ் மது ஹராம் என்று வசனம் இறக்கினானா இல்லையா? வட்டி வாங்குவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஏழைகளுக்கு கொடுத்துதவுங்கள், கடன் கொடுங்கள், தர்மம் கொடுங்கள், ஜகாத்து கொடுங்கள், உங்களுக்கு இல்லை என்றாலும் நீங்கள் வறுமையில் இருந்தாலும் உங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லிய இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு ஏழைகளை வஞ்சிக்கலாமா என்று வட்டி ஹராமாகுவதற்கு முன்பே பல சஹாபாக்கள் வட்டியை விட்டு விலகிக் கொண்டார்கள். அல்லாஹ் அடுத்து ஹராம் ஆக்கினானா இல்லையா வட்டி ஹராம் என்று. திருக்குரியவர்களே, இப்படி ஏராளமான இஸ்லாமிய ஒழுக்கங்களை பார்க்கலாம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஈமான ஏற்றதற்கு பிறகு அந்த ஒழுக்கங்கள் வந்தன. பின்பு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வானத்திலிருந்து சட்டங்கள் இறங்கின. இன்று நம்மிலே பலருக்கு சட்டங்கள் தெரியும், ஹலால் ஹராம் தெரியும், ஆனால் இங்க பின்பற்றுவதற்கு ஈமான் இல்லை. இஸ்லாமிய சட்டங்கள் தெரியும், ஆனால் பின்பற்றுவதற்கு அங்கே ஈமான் என்ற அந்த பிளாட்ஃபார்ம், அந்த படித்தரம், அங்கே அந்த பக்குவம் இருந்தால் தானே முடியும். எண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே இந்த வித்தியாசத்தை தான் நாம் பார்க்கிறோம். சரி, என்ன செய்தார்கள் அடுத்து? எத்தகைய ஒரு பெரிய கல்வி ஞானத்தை, தௌஹீதினுடைய அந்த ஒரு சிறந்த ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் பாருங்கள். சொல்லுகின்ற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இவங்க யார்கிட்ட போய் கல்வி படிச்சாங்க? முசாபர் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். அந்த குர்ஆனுடைய வசனங்களை உண்மையாக மனமுவந்து அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு, அந்த குர்ஆனுடைய வசனத்தை பணிந்து அதற்கு செவிமடுத்த அந்த ஈமானிய தாக்கம் தான் உம்மு சுலைமை பேச வைக்கிறது. எந்த ஆசிரியர்கிட்ட போய் படிச்சாங்க? எந்த மாரிசா நிஸ்வான் இருந்து பெண்கள் மாரிசா இருந்து உம்மு சுலைமை போய் படிக்கிறதுக்கு? எந்த பெண்கள் மதரசா இருந்துச்சு, அல்லது எங்க பயன் நடந்துச்சு போய் கேட்கறதுக்கு? மதினால ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு முசாபர் ரழியல்லாஹு அன்ஹு அங்கங்க ஒரு ஒரு தோட்டங்கள்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவாங்க. ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஓதி காட்ட முடியும், அதோட எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இப்படித்தான் இஸ்லாம் பரவி கொண்டிருந்தது. அடுத்து உம்மு சுலைம் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அபு தல்ஹா, இவர் தன்னை ஏற்கிறார் அல்லது ஏற்கவில்லை, தனக்கு உதவுகிறார் உதவவில்லை, இதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு, அபு தல்ஹா உனக்கு வெட்கமாக இல்லை, உனக்கு வெட்கமாக இல்லை, நீ வணங்குகிறாய சிலை, நீ வணங்குகிறாய கற்சிலை, நீ வணங்குகிறாய மரச்சிலை, சில அடிமைகள் இந்த சிலையை செதுக்குகிறார்கள், நீ வணங்குகின்ற அந்த மர சிலைகளை இன்ன தேசத்தைச் சேர்ந்த ஹபஷி அடிமைகள் செதுக்குகிறார்கள், அந்த சிலையை நீ எரித்தால் எரிந்து சாம்பலாகி விடுகிறது, அதையா நீ கடவுள் என்று வணங்குகிறாய்? எப்படிப்பட்ட தாவா பாருங்க, என்ன வார்த்தையை சொல்கிறார், உனக்கு வெட்கமாக இல்லை, அமாத்தி எப்படி போய் இந்த வார்த்தை அபு தல்ஹாவை தைத்திருக்கும், அபு தல்ஹாவுடைய உள்ளத்தை தொட்டிருக்கும் பாருங்க. கேட்கின்ற வார்த்தை என்ன, உடு நீ கல்யாணம் பண்றியோ பண்ணலையோ எனக்கு உதவறியோ உதவலையோ உனக்கு வெட்கமா இல்லை, ஒரு சிலை அதை மரத்திலிருந்து ஒரு ஹபஷி அடிமை செதுக்குகிறார், அந்த சிலையை வணங்குகிறாய், நெருப்பு மூட்டினால் எரிந்து சாம்பலாகி விடுகிறது, இதை போய் உன் கடவுள் என்று சொல்கிறாயே, இதற்கு முன்னால் உன் தேவைகளை கேட்கிறாயே, வெட்கமாக இல்லையா உனக்கு? எவ்வளவு பெரிய வார்த்தை! முன்பு சொன்ன வார்த்தை என்ன, முதல் வார்த்தை என்ன, காஃபிர், நீ காஃபிர், நான் முஸ்லீம், பொருத்தம் அல்ல. இரண்டாவது சொல்கின்ற வார்த்தை என்ன, உனக்கு வெட்கமாக இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சிலையை நீ கடவுள் என்று கூப்பிடுகிறாயே வணங்குகிறாயே. கண்ணியத்திற்குரியவர்களே, அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறி இஸ்லாமை ஏற்கிறார். உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா எந்த மகரையும் வாங்காமல் அபு தல்ஹாவை மனம் முடிக்கிறார். எப்படி மனம் முடிக்கிறார்? அதுவும் அனஸ், எழுந்திருப்பாயாக, நபியிடம் செல்வாயாக, உன் தாயை அபு தல்ஹாவிற்கு மனம் முடித்து வைப்பாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு சிறந்த உயர்வான மகர் கொடுக்கப்பட்டு மனம் முடிக்கப்பட்ட பெண் உம்மு சுலைமை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன், அவர்களுக்கு மகராக கொடுக்கப்பட்டது என்ன, ஒருவருடைய இஸ்லாம். உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா எவ்வளவு மனம் மகிழ்ந்திருப்பார்கள், அல்லாஹ் என் மூலமாக ஒருவரை நரகத்திலிருந்து பாதுகாத்தான், அது மட்டுமல்ல நபியினுடைய தோழராக அவர் ஆவதற்கு காரணமானார், அதுவும் நபியின் தோழர்களிலே சாதாரணமான தோழர் அல்ல. எப்படி அபூபக்கர் உமர் நபியை சுற்றி சுற்றி நபியின் மந்திரிகளாக நின்றார்களோ அதுபோன்று அபு தல்ஹா நின்றார். உஹது போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாவுக்காக துஆ செய்தார்கள் துஆ செய்தார்கள் துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலே தைத்த அவர்களுடைய அந்த இரும்பு கவசத்தினுடைய ஆணிகளை கழற்றினார்கள் அபூ தல்ஹா. அதற்காக தங்களுடைய முன் இரண்டு பற்களையும் இழந்தார்கள். தங்களுடைய இரண்டு கைகள் சூம்பி போகும் அளவிற்கு தங்களுடைய கைகளை கொண்டு ரசூலுல்லாஹி பக்கம் வந்த அம்புகளை தடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா போரிலும் கலந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹுடைய எல்லா பயணத்திலும் கலந்து கொண்டார்கள். அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த அளவு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு ரசூலுக்காக தன்னுடைய கணவர் அர்ப்பணமாகினார். அவரை எப்படி இந்த உம்மு ஸலீம் கண்ணியப்படுத்தினார்கள், அவரை எப்படி திருப்திப்படுத்தினார்கள், அவர்களுக்கு எப்படி ஒரு சிறந்த மனைவியாக விளங்கினார்கள். ஹதீஸ் நூல்களிலே எல்லா ஹதீஸுகளிலும் பதிவு, எல்லா ஹதீஸ் நூல்களிலும் மிக பிரஸ்தாபித்து உம்மு ஸலீமுடைய சிறப்பு, உம்மு ஸலீமுடைய தியாகம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஹதீஸை மிக விரிவாக சொல்லப்படும். நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கலாம், என்ன நடக்கிறது, அபு தல்ஹாவிற்கு உம்மு ஸலீம் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் நிலைமை என்ன, அந்த குழந்தையின் உடல்நிலை சில மாதங்களிலேயே மோசமாகிறது. அபு தல்ஹாவிற்கு எவ்வளவு ஆசையாக இருக்கும், இஸ்லாமிலே முதன் முதலாக பிறந்த குழந்தை, தன்னுடைய மனைவிக்கு பிறந்த குழந்தை, இவ்வளவு பெரிய தியாகிக்கு பிறந்த குழந்தை. அபு தல்ஹா எங்கு சென்றாலும் ஓடி வந்து தன் மகனை பற்றி விசாரிக்கிறார். ஒரு நாள் இரவிலே அபு தல்ஹா வீட்டுக்கு வருகிறார், எப்படி என் மகன் இருக்கிறான் என்று விசாரிக்கிறார். அதற்கு அந்த மனைவி சொல்கின்ற பதில் என்ன, முன்பு இருந்ததை விட இப்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கிறார், ரொம்ப அமைதியாக இருக்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை எடுத்தார்கள் பாருங்கள். சரி, பின்பு ஒரு பெண் தன் கணவனுக்கு அலங்கரிப்பதை போன்று மிகச் சிறந்த முறையிலே அலங்கரித்துக் கொள்கிறார் அபு தல்ஹா தன் மனைவியோடு சேர்கிறார் இரவிலே. பிறகு காலையிலே சுபுஹ் தொழுகைக்கு சென்று விட்டு திரும்புகிறார். அப்போது கணவனிடத்திலே கேட்கிறார், யா அபா தல்ஹா, ஒரு கூட்டத்தார் உங்களிடத்திலே தன் அமானிதத்தை வைக்கிறார்கள், பிறகு அந்த அமானிதத்தை கேட்கிறார்கள், நீர் என்ன செய்வீர்? அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட ஞானம் பாருங்கள். அதற்கு அபு தல்ஹா என்ன சொன்னார், கண்டிப்பாக நாம் அந்த அமானிதத்தை கொடுத்துத்தானே ஆக வேண்டும். அப்படி என்றால் உன் மகனை அல்லாஹ் விடத்திலே நீ நன்மையாக எதிர்பார்த்துக்கொள், அவரை சென்று அடக்கம் செய்து வருவாயாக. அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹா துடிதுடித்து விடுகிறார்கள். ஒரு பக்கம் அரபுகளுக்கு பிள்ளைகளின் மீது இருக்கின்ற பிரியம், அடுத்து இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இந்த தன்னுடைய மகன் இறந்து வீட்டில் இருக்கும் நிலையிலே தான் தன் மனைவியோடு சேர்ந்து விட்டோமே, அது ஒரு பெரிய குற்றமா என்று துடிதுடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார். யா ரசூலல்லாஹ், இப்படி நடந்து விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபு தல்ஹாவை எவ்வளவு நேசித்தார்கள் தெரியுமா, உம்மு ஸலீமை எவ்வளவு நேசித்தார்கள் தெரியுமா, என்ன செய்தார்கள் தெரியுமா, கேட்டார்கள், உம்மு ஸலீம், அபு தல்ஹா, இந்த இரவு உங்களுடைய மனைவியோடு நீங்கள் சேர்ந்தீர்களா? ஆம் யா ரசூலல்லா, சேர்ந்து விட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு இந்த இரவிலே பரக்கத்து செய்வானாக, அல்லாஹுவின் அருள் வளம் உங்களுக்கு உண்டாகட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அபு தல்ஹாவிற்கு உம்மு ஸலீமின் மூலமாக 10 ஆண் மக்களை அல்லாஹ் கொடுத்தான். அடுத்தடுத்து இந்த 10 ஆண் மக்களும் குர்ஆனை மரணம் செய்த அறிஞர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த 10 ஆண் மக்களுக்கும் அடுத்து வந்த தலைமுறையினரும் மார்க்க கல்வியை கற்ற அறிஞர்களாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் அக்பர். யாருடைய துஆவை பெற்றார்கள், யாருடைய துஆவை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்றார்கள். எதன் மூலமாக, சப்ரின் மூலமாக, பொறுமையின் மூலமாக. இங்கே நாம் எந்த பாடத்தை படிக்கிறோம், தஹம்முல், சபர். எவ்வளவு சோதனைகள் நடந்தாலும் அந்த நேரத்திலே அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைதல், நிலை தடுமாறாமல் இருத்தல், அல்லாஹுவை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுதல். அல்லாஹுவை தவிர எல்லோரும் அழியக்கூடியவர்களே, அல்லாஹுவை தவிர எல்லோரும் நம்மை விட்டு பிரியக்கூடியவர்களே. சிறந்த நண்பன், சிறந்த தோழன் யார்? அல்லாஹ். கொடுத்தவன் யார்? குழந்தையை கொடுத்தவன் யார்? அதை எடுத்துக்கொண்டவன் யார்? அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தாயினுடைய மனதிலே தன் பிள்ளையின் மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அதுவும் குழந்தையிலே அந்த பிள்ளை இறந்துவிட்டால் அந்த தாய் துடிக்கின்ற, அந்த தாய் படுகின்ற பதட்டம் நாம் சொல்லி பார்க்க முடியுமா? அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்திலும் தன்னை எவ்வளவு, அதாவது தன்னை எவ்வளவு அடக்கி இருப்பார்கள், எவ்வளவு பெரிய ஒரு பெரிய உள்ளத்தை அவர்கள் சுமந்திருப்பார்கள், எவ்வளவு உறுதியான ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். அந்த சோதனையை தாங்கிக் கொண்டது மட்டுமல்ல, கணவனை அதிருப்தி அடைய செய்துவிடக்கூடாது, கணவனை அதிர்ச்சியிலே ஆழ்த்திவிடக்கூடாது, கணவனுக்கு திடுக்கத்தை கொடுத்து விடக்கூடாது. கணவன் என்ன ஒரு தேட்டத்திலே என்ன ஒரு ஆசையை ஏந்திக் கொண்டு எந்த ஒரு நிலையோடு அவர் வருவார் என்பதை எல்லாம் எதிர்பார்த்து ஒரு சிறந்த பெண்ணாக அங்கே இருந்து தன் கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்த கணவன் திருப்தி அடையும் முறை சபராக இருக்கிறார். அல்லாஹுக்கு சபருடைய பாடம். இதற்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய ரிவார்ட், அந்த அவர்கள் இதன் மூலமாக அடைந்த பலன் என்ன? மறுமையிலே அடைகின்ற பலன் வேறு, இந்த துன்யாவிலே அவர்கள் அடைந்த பலன் என்ன? யாருடைய துஆவை பெற்றார்கள்? ரசூலுடைய துஆவை பெற்றார்கள். இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் சஹாபாக்களிலே என்று எடுத்தால் அங்கே அனசுடைய பெயர் சொல்லப்படுகிறது. இன்று இஸ்லாமிய வரலாறிலே இஸ்லாமிய அறிஞர்கள் என்றால் அபு தல்ஹாவுடைய மகனார் அப்துல்லாஹுவை சொல்லப்படுகிறது, அவருடைய மகனாரை சொல்லப்படுகிறது, அவர்களுடைய மகனாரை சொல்லப்படுகிறது. குர்ஆனை மரணம் செய்தவர்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டு அவர்களுக்காக இன்று வரை பிரார்த்தனை செய்யப்படுகிறது. என்ன நடக்கிறது? அடுத்து குழந்தை பிறக்கிறார்கள். இந்த குழந்தை, அடுத்து குழந்தை பிறந்த உடனேயே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாய் சொல்கின்றார்கள், அனஸ், இந்த குழந்தையை நீ ரசூலுல்லாஹ்விடத்திலே எடுத்து செல்வாயாக. எவ்வளவு நேசித்திருப்பார்கள் பாருங்க. பொதுவா ஒரு பெண்ணு குழந்தை பிறந்தவன என்ன விரும்புவாங்க? தன் கணவன் முதலிலே அந்த குழந்தையை பார்க்க, தன் கணவனுக்கு காட்ட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபி பெண்மணிகள் தன் கணவனை விடவும், தன் பிள்ளைகளை விடவும், தன் தந்தையை விடவும், தன் சகோதரனை விடவும் ரசூலுல்லாஹுவை நேசித்தார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சான்றை நாம் எங்கே போய் தேடுவது? என்ன சொன்னார்கள்? அனஸ், இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு நேரா ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு செல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை வாங்கி, அனஸ் குழந்தையோடு வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மலர்ந்து விடுகிறது. உம்மு ஸுலைம் குழந்தை பெற்றெடுத்து விட்டாரா என்று பாசத்தோடு அந்த குழந்தையை வாங்கி தன் மடியிலே வைக்கிறார்கள். அடுத்து உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். பேரித்தம்பழம் இருந்தது, அதை எடுத்தார்கள், வாயிலே மென்றார்கள். மென்று அந்த பேரித்தம்பழத்தை அந்த குழந்தையின் வாயிலே வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர், அவர்கள் மென்ற பேரிச்சை பழம். அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தைகளுக்கும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருந்தான். அந்த குழந்தை அப்படியே அதை மெல்ல ஆரம்பிக்கிறது, தப்ப ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நகைச்சுவையாக சொன்னார்கள், பார்த்தீர்களா அன்சாரிகளுக்கு பேரித்தம்பழத்தின் மீது எவ்வளவு பாசம் இருக்கிறது? என்ன சொன்னார்கள்? அன்சாரிகளுக்கு பேரித்தம்பழத்தின் மீது எவ்வளவு பிரியம் இருக்கிறது. குழந்தை பேரித்தம்பழத்தை வாயில வைத்த உடனேயே சப்ப ஆரம்பிக்கிறது பாருங்க. அன்சாரிகளுக்கு பேரித்தம்பழத்தின் மீது ரொம்பதான் ஆசை. பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்காக துஆ செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த குழந்தையிலிருந்து மார்க்க அறிஞர்கள் தோண்டிக் கொண்டே இருந்தார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு வீட்டிலே சென்று ஓய்வெடுப்பார்கள் என்றால் அது யாருடைய வீடு? உம்மு ஸுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸுலைமுடைய வீட்டுக்கு சென்று அங்கே தொழுவார்கள், அங்கே அவர்களுக்காக துஆ செய்வார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். எங்களுடைய தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்காக பேரித்தம் பழத்தையும் நெய்யையும் சமர்ப்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால இன்னி ஸாயிம், நான் நோன்பு வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம் என்ன? காலையிலே வீட்டுக்கு வருவார்கள், மனைவிமார்களிடத்திலே கேட்பார்கள், இன்று ஏதாவது சாப்பிட இருக்கிறதா? மனைவிமார்கள் ஏதாவது இருக்கிறது என்று சொன்னால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் நான் இன்று நோன்பாளி. நஃபிலான நோன்பு லுஹாவுக்கு முன்பு வரை அதற்குரிய நீயத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இன்று நான் நோன்பு. லுஹாவுடைய நேரத்திற்கு முன்பு வரை தனக்கு ஏதாவது உணவு கிடைத்து விட்டால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் அந்த நோன்பை அப்படியே தொடர்ந்து விடுவார்கள். இதிலிருந்து நமக்கு இங்கே தெரிகிறது, லுஹருடைய நேரத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைமை சந்திக்க சென்றார்கள் என்று தொழுதார்கள். சும்மா காம ஃபஸல்லா, தொழுது விட்டு வதஆலி உம்மு சுலைமின் வலி அஹ்லி பைத்திஹா, உம்மு சுலைமுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தாருக்காகவும் துஆ கேட்டார்கள். பிறகு உம்மு சுலைம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு துஆ கேட்டீர்கள், எங்கள் குடும்பத்தாருக்கு துஆ கேட்டீர்கள், எனக்கு ஒரு விசேஷமான ஒருவர் இருக்கிறார், அவருக்காக நீங்கள் துஆ கேட்க மாட்டீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமா ஹிய யா உம்மு சுலைம், அந்த விசேஷமானவர் யார் உம்மு சுலைமே? அப்போது உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அவர்தான் உங்கள் பணியாளர் அனஸ் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஃபமா தரக கைர ஆகிரத்தின் வலா துன்யா இல்லா தஆலி பிஹி, இந்த துன்யாவுடைய மறுமையுடைய எத்துணை நன்மைகள் இருக்குமோ அத்துணை நன்மைகளையும் வேண்டி அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக துஆ கேட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவருடைய சந்ததிகளை நீ பெருக்குவாயாக, இவருக்கு நீ செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக, இவருக்கு நீ கல்வி ஞானத்தை கொடுப்பாயாக. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலேயே கடைசியாக இறந்தவர்கள். அவர் இறக்கும்போது அவருடைய வயது எவ்வளவு? 120 தாண்டி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அனசுடைய வயது என்ன? 20. 10 வயதுடையவராக இருக்கும்போது பணிவிடையாளராக சேர்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே சரியாக 10 ஆண்டுகள் வாழ்ந்து 11வது ஆண்டிலே நுழையும் பொழுது அவர்கள் அங்கே இறக்கிறார்கள். 20 வயது. 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹிற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள்? 100 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ். நபியினுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய ஒரு சான்றை பார்க்க முடியுமா? துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இவருடைய சந்ததியை அதிகப்படுத்துவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 100க்கு மேற்பட்ட குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இவர்களுடைய பல மனைவிகளை இவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய பல பிள்ளைகளை இவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனை இங்கே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் ஜிஹாதுக்கு செல்வார்களோ அங்கேயெல்லாம் உம்மு சுலைம் சென்று விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களா? அங்கே அவர்களும் சென்று விடுவார்கள். ஹஜ்ஜில் இருந்து ஜிஹாதுக்கு செல்கிறார்களா? அங்கே உம்மு சுலைம் சென்று விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ் பயணமாக இருக்கட்டும், உம்ரா பயணமாக இருக்கட்டும், ஹுதைபியா பயணமாக இருக்கட்டும், அல்லது போராக இருக்கட்டும், ரசூலுல்லாஹுவை விட்டு உம்மு சுலைம் பிரியவில்லை. ஒரு நிகழ்வு தெரியுமா? அபு தல்ஹா உஹது போரின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே பார்த்தால் தன் மனைவியை பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்? உம்மு சுலைமை பார்க்கிறார். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ பாருங்கள் உம்மு சுலைமை. அங்கே என்ன இருக்கிறது? உம்மு சுலைம் தன்னுடைய கையிலே ஒரு குற்ற அருவாளை வைத்திருக்கிறார். சின்ன இந்த ஈட்டி மாதிரி உள்ள ஒரு கத்தியை வச்சிருக்கிறாங்க. கேட்கிறார்கள், யார் ரசூல் அல்லாஹ்? கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு சுலைம், நீ இதை கொண்டு என்ன செய்வாய்? யார் ரசூல் அல்லாஹ், உங்களை எதிர்க்க வருகின்ற முஷ்ரிக்கினுடைய வயிற்றை கிழிப்பேன். எத்தகைய ஈமானுடைய துணிவு பாருங்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்சு பி உம்மி சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா வ நிஸ்வதின் மஅஹா மினல் அன்சார் யஸ்கீனல் மா வ யுதாவீனல் ஜர்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லும்போது உம்மு சுலைமை அழைத்து செல்வார்கள். அவர்களோடு பல அன்சாரி பெண்களையும் அழைத்து செல்வார்கள். அவர்களுடைய பணி என்னவாக இருந்தது? பணி, தாகித்தவர்களுக்கு நீர் புகட்டுவது, காயமடைந்தவர்களுக்கு மருந்திடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு விட்டு ஹுனைனுக்கு செல்கிறார்கள். மிக பயங்கரமான போர், மிக பயங்கரமான போர். அப்போது பல நபி தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு சற்று ஓடிவிட்டார்கள். குறிப்பாக மக்காவிலே புதிதாக இஸ்லாமை ஏற்று வந்தார்கள் அல்லவா, கிராமத்திலே இஸ்லாமின் மிகைப்பை பார்த்து இஸ்லாமை ஏற்று வந்தார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அப்போது உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முனாஃபிக்குகளை நீங்கள் கொன்று விடுவதற்கு கட்டளை போடுங்கள். புரியுதா உங்களுக்கு? பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் அந்த ஹுனைன் போர்ல காஃபிர்களுடைய எதிர்பாராவிதமான அந்த கடுமையான தாக்குதலால் நிலை குலைந்து ஓடிட்டாங்க. எஞ்சி இருக்கிறது எண்ணி விடும்படியான சில நபி தோழர்கள் தான் இருக்கிறாங்க. அங்க யாரும் இருக்கிறாங்க உள்ளார? அந்த நேரத்தில் உம்மு சுலைமுடைய ஹாலத் நிலைமை என்ன தெரியுமா? தன்னுடைய பிரசவத்தின் கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். அதாவது இன்னும் சில தினங்களிலே அவர்கள் ஒரு குழந்தையை ஈன்றெடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிற்கிறார்கள். வீரர்கள் எல்லாம் நிலை குலைந்து புறமுதுகிட்டு ஓடும் பொழுது அங்கே ரசூலுல்லாஹோடு நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் அல்லவா, இந்த முனாஃபிக்குகளை கொல்லும்படி கட்டளையிடுங்கள். ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ். அவங்க என்ன விளங்குறாங்க? இவங்க உண்மையில் ரசூலுல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் விட்டு விலகி இருக்க மாட்டார்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வை நடு மைதானத்தில் விட்டு விட்டு சென்றார்கள் என்றால் அப்ப இவங்க ஈமானுக்கு பிறகு இவர்கள் குஃபரின் பக்கம் சென்று விட்டார்கள் என்று புரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொல்லும்படி ஆலோசனை சொல்கின்றார்கள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சில சஹாபி பெண்களுடைய வரலாறுகளை அடுத்த அமர்வுகளிலே பார்ப்போம். இன்று நாம் படித்த உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலே பல ஈமானிய பாடங்களை நாம் படிக்கலாம். ஒன்று என்ன? அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் இணையாக இந்த உலகத்திலே யாரையும் அவர்கள் மதிக்கவில்லை. தன்னுடைய இஸ்லாமிய ஈமானிய பற்றுக்கு முன்னால் இந்த துன்யாவின் சோதனைகளை, இந்த துன்யாவின் கஷ்டங்களை, இந்த துன்யாவின் சிரமங்களை, இந்த துன்யாவின் இழப்புகளை அற்பமாக மதித்தார்கள். அல்லாஹுவின் விஷயத்திலும் அவனுடைய தூதரின் விஷயத்திலும் அவனுடைய மார்க்க விஷயத்திலும் தான் அடைந்த அத்துணை சிரமங்களையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய தூதருக்கு எப்படி நாம் பணிவிடை செய்வது, அவர்களை எப்படி நாம் கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு தன்னால் முடிந்த அர்ப்பணங்களை எப்படி செய்வது என்ற சிந்தனையிலே அவர்கள் இருந்தார்கள். மறுமையின் அந்த நிரந்தர வெற்றியும் அல்லாஹ்விடத்திலே தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த தேட்டமுமே அவர்களுக்கு மிகுத்திருந்தது. அதனால் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்துணை சிரமங்களையும் சகித்துக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போதுதான் இத்தகைய ஈமானிய புரட்சிகளை ஒரு முஸ்லிம் ஆணால் அல்லது ஒரு முஸ்லிம் பெண்ணால் செய்து முடிக்க முடியும். அந்த ஈமானிய வேகம் இல்லை என்றால், அந்த ஈமானிய தாக்கம் இல்லை என்றால், இந்த தியாகங்களிலிருந்து லட்சத்தில் ஒரு அளவை கூட, ஒரு பங்கை கூட செய்ய முடியாது. அத்தகைய அந்த சிறந்த பாடங்களை தான் நாம் பார்க்கிறோம். சபர், பொறுமை, தன்னுடைய இழப்பை அல்லாஹ்விடத்திலே நன்மையாக கருதினார்கள்.
இந்த துன்யாவிலே நாம் அடைகின்ற கஷ்டங்கள் சிரமங்கள் நாளை மறுமையிலே நமக்கு அல்லாஹ்விடத்திலே அடைய இருக்கின்ற தரஜாத் அந்தஸ்துகள் என்று நம்பினார்கள். அல்லாஹுவின் வாக்குறுதியை நம்பினார்கள், ரசூலுடைய வாக்குறுதியை நம்பினார்கள். அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் அத்துணை அர்ப்பணங்களையும் செய்தார்கள். அபு தல்ஹா வந்து சொல்கிறார், பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, கொஞ்சம் தான் இருக்கிறது, பிள்ளைகள் தான் சாப்பிட முடியும், கணவனும் மனைவியும் பட்டினியாக தூங்க வேண்டும். மனைவியிடத்திலே வந்து சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வருகிறாரே, என்ன செய்வது, அழைத்து வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இன்றைய பெண்மணிகளை போன்றல்ல, நமக்கே பத்தலை, இதுல வேற விருந்தாளியா, அழைத்து வாருங்கள், பிள்ளைகளை நான் தூங்க வைத்து விடுகிறேன், நாம் பட்டினியாக இருப்போம். இவர்களுடைய இந்த செயல்களை அல்லாஹ் பார்த்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அபு தல்ஹா உங்களின் செயலை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான், அதாவது சந்தோஷம் அடைந்து விட்டான். கியாம நாள் வரை முஸ்லிம்களின் நாவினால் ஓதப்படும் வசனத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டான். இவர்கள் யார், தங்களுக்கு கடுமையான பட்டினி இருந்தாலும் தங்களை விட பிறரை தேர்ந்தெடுக்கின்ற தோழர்கள். யார் விஷயத்தில் இறக்கப்பட்டது, அபு தல்ஹாவின் விஷயத்திலும் உம்மு சுலைமுடைய விஷயத்திலும்.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
நபித்தோழர்கள், அந்த நபித்தோழர்களின் பெண்களின் சீரிய வரலாற்றை பற்றி நாம் பேசுவதின் நோக்கம், அவர்கள் நமக்கு சிறந்த முன்மாதிரிகளாவர்கள். குர்ஆனை சுன்னாவை பின்பற்றுவதிலே, அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நேசிப்பதிலே, இந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பதிலே, இந்த மார்க்கத்திற்காக தன்னை, தன் உயிரை, தன் பொருளை, தான் விரும்பிய அனைத்தையும் அல்லாஹுவிற்காகவும் அல்லாஹ்வின் தூதருக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் அர்ப்பணம் செய்வதிலே நமக்கு அவர்கள் சிறந்த முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள். அந்த சரித்திரங்களை நாம் இங்கே பேசுவதன் மூலமாக நாமும் அதுபோன்ற ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த சஹாபி பெண்மணிகளின் வாழ்க்கை வரலாற்றிலே இன்று இன்ஷா அல்லாஹ் சில சஹாபி பெண்மணிகளின் வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக உம்முத்தஹ்தாஹ் ரழியல்லாஹு அன்ஹா வ அர்தாஹா, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அவர்களையும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டவர்களாக ஆக்கி அருள்வானாக. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பாளர், அதாவது முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனா வந்து சேர்ந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்வதற்கு முன்பாகவே முஸ்அப் இப்னு உமைரை மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள், அங்கே இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக. இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக முஸ்அப் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனை கற்றுத் தேர்ந்த மிக முக்கிய நபித்தோழர்களிலே ஒருவர். இவர்களை ஆரி முக்ரி, குர்ஆனை மரணம் செய்தவர், குர்ஆனை கற்றுத் தேர்ந்தவர் என்று சொல்லப்படும். இவரை முஅல்லிம், மார்க்கத்தை கற்பிப்பவர் என்பதாகவும் அழைக்கப்படும். தாயி, இஸ்லாமின் பக்கம் முதன் முதலாக மக்களை அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட சிறந்த அழைப்பாளர் என்பதாகவும் வரலாற்றிலே இவரை அழைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்வதற்கு ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே இவர்கள் மதீனா வந்து சேர்ந்தார்கள். அங்கே இஸ்லாமை ஏற்றிருந்த நபித்தோழர்களுடைய அரவணைப்பிலே இருந்து கொண்டு மதீனாவில் உள்ள வீடுகளிலே, தோட்டங்களிலே, பொது இடங்களிலே இஸ்லாமிய அழைப்பை செய்து பல முக்கியமான மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த, இஸ்லாம் தழுவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெரிய சஹாபிதான் முஸ்அப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்த போது உம்மு தஹ்தாஹ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய கணவனார் யார்? அவர்களுடைய பெயர் அபு தஹ்தாஹ் ரழியல்லாஹு அன்ஹா. இவர் அன்சாரி மதினாவாசிகளை சேர்ந்தவர், மிகப்பெரிய போர் வீரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையிலே தன்னை அர்ப்பணித்த முக்கிய நபித்தோழர்களிலே இவரும் இடம்பெறுகிறார்கள். இவர்களை பற்றிய முக்கியமான செய்தி என்ன? ஒருவர் இஸ்லாமை ஏற்கிறார் என்றால் அவரிடத்திலே அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருக்க வேண்டும். என்ன மனப்பான்மை? அர்ப்பணிப்பு. அல்லாஹுவிற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் நான் ஒன்றை அர்ப்பணிக்க வேண்டும். என் உயிரையோ, என்னுடைய நேரத்தையோ, என்னுடைய பொருளாதாரத்தையோ, இந்த மூன்றும் தான் அல்லாஹ் நமக்கு இந்த பூமியிலே சொந்தமாக்கி கொடுத்தது. ஒன்று என்ன? உயிர். இரண்டாவது நம்முடைய பொருளாதாரம். மூன்றாவது நமக்கு இருக்கின்ற நேரம். அல்லாஹுவின் பாதையிலே இதை நாம் அர்ப்பணிப்பதற்கு, செலவு செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி செலவு செய்தால் அடைகிற நன்மை என்ன? ஒன்று, இஸ்லாம் நம்மிடத்திலே வரும், நம்முடைய ஈமானிய பற்று, ஈமானிய உறுதி அதிகரிக்கும். இரண்டாவது, மக்கள் இஸ்லாமிற்கு வருவார்கள். இஸ்லாமிற்காக செலவு செய்கிற மக்கள் தோன்றும் பொழுது இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிற மக்கள் அதிகமாவார்கள். இன்று இஸ்லாமிற்காக செலவு செய்கிற மக்கள் இல்லாத காரணத்தால் ஈமானிய பலவீனத்தையும் நம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். பிற மக்கள் இஸ்லாமிற்கு வராமல் தூரமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி? ஈமானை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக நான் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இந்த தீனுக்காகவும் எதையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற துடிப்பிலே, பேர் ஆவலிலே அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 245வது வசனத்தை இறக்கினான். அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்ன? மன் ஸல்லதி يقرض الله قرضا حسنا فيضاعفه له اضعافا كثيرا. யாராவது இப்படி இருக்கிறார்களா? எப்படி? அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர். அவர் அப்படி அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுத்தால் அல்லாஹ் அவருக்கு அவர் கொடுத்த கடனை பன்மடங்காக பெருக்கிக் கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் பாதையிலே மார்க்கத்தை பரப்புவதற்காக நீங்கள் செய்கிற தர்மங்களுக்கு அல்லாஹ் சொல்கிற பெயர் என்ன? அல்லாஹுவிற்கு நீங்கள் கடன் கொடுப்பதாக, அல்லாஹுவிற்கு கொடுக்கப்படும் கடனாக சொல்கிறான். எப்படி கடனை பெற்றவர் அந்த கடனை திரும்ப கொடுப்பது கட்டாயமோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பாதையில் அவனுடைய தீனுக்காக செலவு செய்யப்படுகிற தர்மத்தை தான் பெறுகிற கடன் என்று சொல்லும் பொழுது திரும்ப கொடுப்பவர்களில் மிக அழகானவன் அல்லாஹ். மிக அழகிய முறையில் திரும்ப கொடுப்பவன். அவன் எப்படி கொடுப்பான்? இம்மையிலும் அபிவிருத்தி செய்து கொடுப்பான், இம்மையிலும் வளர்ச்சியை தருவான், மறுமையிலும் நாம் செலவு செய்ததை விட சிறந்த கூலியை தருவான். ஈடு இணையற்ற, நிரந்தரமான, குறையற்ற வெகுமதிகளை அங்கே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுபோன்று ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளோ விதவைகளோ அல்லது தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் செய்கிற தர்மத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு கொடுக்கப்படுகிற கடனாக சொல்கிறான். அதற்கும் அல்லாஹ் வெகுமதிகளை, கூலிகளை பன்மடங்காக ஆக்கி தருவான். இந்த வசனம் இறக்கப்பட்டது. அல்லாஹ்விற்கு அழகிய முறையில் கடன் அளிப்பவர் யார்? அப்படி ஒருவர் அல்லாஹ்விற்கு அழகிய முறையிலே கடன் கொடுத்தால் அல்லாஹ் அவருக்கு அவர் கொடுத்த கடனை, அவர் கொடுத்த பொருளை பன்மடங்காக பெருக்கித் தருவான் என்ற வசனம் இறங்கிய போது அபு தஹ்தாஹ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வருகிறார். நபித்தோழர்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே பேசும்போது முழு பாசத்தை வெளிப்படுத்தி பேசுவார்கள். ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே. முழு பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக சஹாபாக்கள் இப்படி சொல்வார்கள். அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னல்லாஹ யஸ்தக்ரிதுனா வஹுவ கனியுன் அனில் கரப், அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்கிறானா, அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்கிறானா, வஹுவ கனியுன் அனில் கர்தி, அவன் கடனின் தேவையற்றவனாயிற்று, கொடுப்பவன் யார், யார் கொடுப்பது, அல்லாஹ் கொடுக்கிறான். யா ஐயுஹன்னாசு அன்துமுல் ஃபுகராவு இலல்லாஹ், மக்களே நீங்கள் எல்லாம் தேவை உள்ளவர்கள், பிச்சைக்காரர்கள், ஏழைகள், நான் தேவையற்றவன், நான் புகழுக்குரியவன், எல்லோருக்கும் கொடுப்பவன் யார், அல்லாஹு தஆலா. அபு தஹ்தாஹ் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்கிறானா, வஹுவ கனியுனல் கர்தி, அவனுக்கு கடனின் தேவை இல்லையே. என்ன அவர்களுடைய நோக்கம், இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் என்பதை கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம் நஅம் யுரீது அன் யுத்கிலகுமுல் ஜன்னத பிஹி, ஆம், நீங்கள் அல்லாஹ்விற்காக கொடுக்கும் தர்மத்திற்கு பகரமாக அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நுழைக்க விரும்புகிறான். நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் கொடுங்கள், அதற்காக நீங்கள் பெறுகிற வெகுமதி என்ன, சொர்க்கம். இந்த வசனத்தை கேட்டவுடன், இந்த விளக்கத்தை கேட்டவுடன் அபு தஹ்தாஹ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் மனதில் உள்ளதை கேட்டு விடுவார்கள், மறைத்து பேச மாட்டார்கள். என்ன சந்தேகம் இருக்கிறதோ அதை தெளிவாக கூறி கேட்டு விடுவார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து பதிலை எதிர்பார்ப்பார்கள், உண்மையை பேசுவார்கள். அவர்களிடத்திலே பகட்டோ அல்லது புகழ்ச்சியை விரும்பிய வார்த்தைகளோ அல்லது பிறருக்கு காண்பிப்பதற்காக சொல்லப்படும் செயற்கையான மரியாதைகளோ கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக எழுகிற ஈமானிய குணங்களை தவிர அவர்களிடத்திலே போலியான பகட்டு அந்த பழக்க வழக்கங்களை பார்க்க முடியாது. கேட்கிறார்கள், ஃபைன்னி இன் அக்ரவ்து ரப்பி கர்பன் يضمن لي به ولصبيتي الدحادحة معي في الجنة. ஜனியத்திற்குரியவர்களே, பொருளாதாரம், மனிதன் இதை விரும்புகிறானா இல்லையா, இதன் மீது பேராசை கொள்கிறானா இல்லையா, இதற்காக அல்லும் பகலும் சிரமப்படுகிறானா இல்லையா. மனிதன் பொருளை சேர்க்கிறான், வாலிபத்திலே பொருளை சேர்க்கிறான். எதற்காக, கல்யாணம் செய்ய வேண்டும். கல்யாணம் செய்ததற்கு பின்பும் பொருளை சேகரிக்கிறான். எதற்காக, மனைவிக்கு கொடுக்க வேண்டும். பிறகும் பொருளை சம்பாதிக்கிறான். எதற்காக, பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டும். பிறகும் சம்பாதிக்கிறான். எதற்காக, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல வேண்டும், என் பிள்ளைகள், என் குழந்தைகள், என் வாரிசுகள், அதற்காக பொருளை சம்பாதிக்கிறான். நிறுத்துவதில்லை. பொருளை சம்பாதிப்பது யாராவது நிறுத்தி பார்த்திருக்கிறீர்களா? நாளைக்கு கபருக்கு நாம் செல்ல வேண்டும் என்றிருந்தாலும் இன்றைக்கு கடைக்கு நடக்க முடிந்தால் நடந்து சென்று விடுவார்கள், பறக்க முடிந்தால் பறந்து சென்று விடுவார்கள், தவழ முடிந்தால் தவழ்ந்தாவது சென்று விடுவார்கள். யாராவது நிறுத்தி பார்த்திருக்கிறீர்களா? பொருளை சம்பாதிப்பதிலே மனிதன் இவ்வளவு பெரிய பேராசை உடையவன். இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ இதா மஸ்ஸஹு ல்கைரு மனுஆ. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் ஒரு பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு தீமை வந்தால் நடுங்குகிறான், நன்மை வந்தால் அதை சுருக்கிக் கொள்கிறான், யாருக்கும் கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறான். அல்ஹாகும் முத்தகாசுர், அதிகமாக செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும் என்ற பேராசை உங்களை ஈடுபடுத்தி விட்டது. எதிலிருந்து ஈடுபடுத்தி விட்டது? மறுமைக்குண்டான தயாரிப்பிலிருந்து உங்களை ஈடுபடுத்தி விட்டது. உங்களுடைய ட்ராக், உங்களுடைய பாதையை மாற்றிவிட்டது. மறுமைக்காக படைக்கப்பட்ட நீங்கள் இப்போது துன்யாவுக்காக உழுது கொண்டிருக்கிறீர்கள். சரி, அப்ப மனிதன் சம்பாதிக்கிற செல்வத்தை கொண்டு அவன் ஒரு காலம் வரை தான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசையில் இருக்கிறான். பிறகு ஒரு காலத்திலே என்ன ஆசை? தன்னுடைய பிச்சலங்களுக்கு, தன்னுடைய சந்ததிகளுக்கு என்று. இணையத்திற்குரியவர்களே, அபு தஹ்ரா கேட்கிறார், அவர்கள் அந்த சஹாபாக்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு துன்யாவிலே என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சாதாரண மனிதர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சொர்க்கத்திலே கிடைக்குமா? சொர்க்கத்திலே கிடைக்குமா? மறுமையிலே கிடைக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடத்திலே பணியாளராக இருந்த ஹாதிம், பணிவிடையாளராக இருந்த ஒரு பணியாளரை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு என்ன வேண்டும் சொல், நான் அல்லாஹ்விடத்திலே உனக்காக துவா கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன? ரியாது சாலிஹினுடைய ஆரம்ப ஹதீஸுகளிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு என்ன வேண்டும் நீ சொல், நான் அல்லாஹ்விடத்திலே உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அவர் என்ன சொல்லியிருப்பார், என்ன கேட்டிருப்பார்? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்திலே உங்களோடு, சொர்க்கத்தில் உங்களுடைய தோழமையிலே உங்களுக்கு அருகில் இருப்பதை நான் ஆசைப்படுகிறேன். எப்படிப்பட்ட ஆசை பாருங்கள். மக்கள் எல்லாம் துன்யாவை ஆசை வைத்துக் கொண்டிருக்கும் போது, மக்கள் எல்லாம் தங்கம் வெள்ளியை ஆசை வைத்துக் கொண்டிருக்கும் போது, மக்கள் எல்லாம் நகை நட்டுகளை ஆசை வைத்துக் கொண்டிருக்கும் போது, மாட மாளிகைகளை ஆசை வைத்துக் கொண்டிருக்கும் போது, தோட்டம் திறவுகளை ஆசை வைத்துக் கொண்டிருக்கும் போது, அற்ப செல்வங்களை ஆசை வைத்துக் கொண்டிருக்கும் போது, அற்ப சுகங்களை ஆசை வைத்துக் கொண்டிருக்கும் போது, அந்த சஹாபி ரசூலுல்லாஹுவின் பணியாளர் கேட்கின்ற வார்த்தை என்ன? யார் ரசூலுல்லா, இங்க நான் உங்களுக்கு வேலை செய்வதை போன்று சொர்க்கத்திலும் உங்களுக்கு அருகிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக தொழுது கொள், அதிகமாக தொழுது எனக்கு உதவி செய். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள். சொர்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற ஆர்வம் எவ்வளவு, மறுமையின் மீது நமக்கு இருக்கிற நினைவு பற்று எவ்வளவு, இந்த துன்யாவின் மீது நமக்கு இருக்கிற கவனம் எவ்வளவு என்று பார்த்தால், ஒட்டுமொத்த சமுதாயத்திலிருந்தே சொர்க்கத்தின் நினைவு, மறுமையின் நினைவு, மறுமையின் கவனம், மறுமையை பற்றிய பேச்சு, மறுமையை பற்றிய அந்த குறிக்கோள், மறுமையை பற்றிய பிரஸ்தாபம் எதுவுமே இல்லாத ஒரு காய்ந்து போன சமூகமாக, வறண்டு போன சமூகமாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு மறுமையின் நினைவை அதிகப்படுத்துவானாக. அபு தஹ்ரா கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, நான் அல்லாஹுவிற்கு கடன் கொடுத்தால், நான் அல்லாஹுவிற்கு கடன் கொடுத்தால் எனக்கும் என் சந்ததிகளுக்கும், என் சந்ததிகளும் என்னோடு சொர்க்கத்தில் வருவதற்கு அல்லாஹ் எனக்கு பொறுப்பளிப்பானா? எப்படி கேட்கிறார்கள்? என் சந்ததிகள் செல்வந்தர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பளிப்பானா என்று கேட்கவில்லை. என் சந்ததிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை கொடுப்பானா என்பதற்கு பொறுப்பு கேட்கவில்லை. நான் செலவு செய்தால் அந்த செலவிற்கு பகரமாக அல்லாஹ் என்னை, அதுபோன்று என்னுடைய பிச்சலங்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னோடு சொர்க்கத்திற்கு அனுப்புவானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆம், கண்டிப்பாக கிடைக்கும். நீயும் சொர்க்கத்திற்கு செல்வாய், உன் பிச்சலங்களும் உன்னோடு சொர்க்கத்திற்கு வருவார்கள். ஃபனாவில் நீ எதக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே உங்கள் கரத்தை கொடுங்கள். ஃபனாவலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தை கொடுக்கிறார்கள். அந்த கரத்தை பற்றி பிடித்து சொன்னார்கள், இன்னலி ஹதீகத்தைனி இஹ்தாஹுமா பிஸ்ஸாஃபிலா வல் உக்ரா பில் ஆலியா வல்லாஹி லா அம்லிகு கைரஹுமா கத் ஜஅல்துஹுமா கர்பன் லில்லாஹி தஆலா. அல்லாஹுவின் தூதரே, மதினாவின் கீழ்ப்பகுதியிலே எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, மதினாவின் மேல் பகுதியிலே எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, இந்த இரண்டை தவிர வேறு செல்வம் எனக்கு இல்லை, இந்த இரண்டையும் அல்லாஹுவிற்கு நான் கடனாக ஆக்கிவிட்டேன். இந்த இரண்டையும் முழுமையாக நான் அல்லாஹுவிற்கு அர்ப்பணம் செய்து விட்டேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள், இஜ்அல் யஹ்தாஹுமா லில்லாஹ் வல் உக்ரா தஅஹா மஈஷதன் லியாலிக, ஒன்றை அல்லாஹுவிற்காக ஆக்கிவிடு, ஒன்றொன்றை மற்றொன்றை உன் குடும்பத்தாருக்கு வாழ்வாதாரமாக நீ ஆக்கிக்கொள். قال فأشهدك يا رسول الله أني جعلت خيرها لله تعالى وهو حائط فيه 600 نخلة. அடுத்து என்ன செய்வோம்? பொதுவாக மக்கள் என்ன செய்வார்கள்? முதல்ல அவரு ரெண்டையும் கொடுக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? வேணா, ஒன்றை நீ வைத்துக்கொள், ஒன்றை அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடு என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்டதற்கு பிறகு இந்த சஹாபியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இன்று பொதுவான மக்களுடைய நிலைப்பாடு என்ன? சிலர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள், மறுக்கவில்லை, ஆனால் எது மட்டமாக இருக்கிறதோ, எது குறைவாக இருக்கிறதோ, அல்லது எது தனக்கு பயனற்று இருக்கிறதோ அதை செலவு செய்வதை பார்க்கிறோம். ஆனால் சாதாரண இந்த மனிதர்களிலிருந்து வித்தியாசப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களின் வித்தியாசங்களை பல இடங்களில் நாம் சுட்டிக்காட்டிக் கொண்டே வருகிறோம். அவர்களுடைய மேன்மையை அறிவதற்காக, அவர்கள் இந்த தீனுக்காக செய்த அந்த தியாகத்தை அறிவதற்காக. ஆகவேதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்களெல்லாம் மலை போன்று தங்கத்தை தர்மம் செய்தாலும், நீங்களெல்லாம் மலை போன்று தங்கத்தை தர்மம் செய்தாலும், என் தோழர்களிலே ஒருவர் ஒரு கைப்பிடி அளவு செய்த தர்மத்திற்கு அது சமமாகாது. பொதுவாக என்ன செய்வார்கள்? தங்களுடைய பொருள்களிலே எது பயனற்றதாக இருக்கிறதோ அதை கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம், அல்லது ஏதாவது யத்தீம் கானாவுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். எண்ணியத்திற்குரியவர்களே, அபு தஹ்தாவுடைய அந்த பண்பு இதற்கு நேர் மாற்றமாக இருந்தது. ரெண்டை கொடுத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றை ஏற்றுக்கொண்டார்கள், ஒன்றை நீ வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். இப்ப எதை வைப்பது எதை கொடுப்பது அந்த தேர்வையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தஹ்தாவிடத்திலே விட்டு விட்டார்கள். அபு தஹ்தா சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த ரெண்டில் சிறந்ததை நான் அல்லாஹ்விற்கு கொடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? என்னுடைய தோட்டத்திலே ஒரு தோட்டத்தில், இரண்டில் ஒரு தோட்டத்திலே 600 பேரித்த மரங்கள் இருக்கின்றன. எத்தனை? 600 பேரித்த மரங்கள். நீர் வளம் உண்டு, நில வளம் உண்டு, 600 பேரித்த மரங்கள் இருக்கின்றன. அந்த தோட்டத்தை நான் அல்லாஹுவின் பாதையிலே கொடுக்கிறேன். தன்னிடத்தில் இருந்த தோட்டங்களில் சிறந்ததை அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்து விட்டார்கள், சாதாரணமானதை தனக்கு வைத்துக் கொண்டார்கள். இதில் இன்னொரு வித்தியாசம் என்ன, இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த அடர்ந்த 600 பேரித்த மரங்கள் இருந்த தோட்டத்தில் தான் அபு தஹ்தா வசித்துக் கொண்டிருந்தார். அவரும் அவருடைய பிள்ளைகளும் அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். என்ன நடக்க போகுது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் யஜ்ஸீகல்லாஹு பிஹில் ஜன்னா, அல்லாஹ் உன் தர்மத்தை அங்கீகரித்தான், அதற்கு பகரமாக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவானாக. இணையத்திற்குரியவர்களே, நபியின் வாயிலிருந்து சொர்க்கத்தின் நற்செய்தியை பெற்றவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். நபியின் வாயிலிருந்தும் அல்லாஹுவின் நாவிலிருந்தும் சொர்க்கத்தின் சுபச்செய்தியை பெற்றவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அவர்கள் அமல் செய்தார்கள், அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டன, அதற்குரிய கூலி சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து நற்செய்தியும் சொல்லப்பட்டார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வளவு உறுதிமானங்களை பெற்ற சஹாபாக்கள் கடைசி வரை பயந்து கொண்டிருந்தார்கள். எந்த உறுதியும் இல்லாமல் இருக்கிற நாம் எந்த பயமும் இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ் உனக்கு இதற்கு பகரமாக சொர்க்கத்தை தருவானாக என்று துஆ கேட்கிறார்கள். அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு இப்போது அவர்களுடைய நிலை, துன்யாவை கொடுத்தார்கள், மறுமையை பெற்றுக்கொண்டார்கள். இந்த துன்யாவின் செல்வத்தை இழந்தார்கள், மறுமையின் சொர்க்கத்தை பெற்றார்கள். இந்த வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம்? இதைவிட ஒரு சிறந்த வியாபாரம் இருக்குமா? யார் இந்த துன்யாவை இழந்து மறுமையை பெற்றார்களோ அவர்களுடைய வியாபாரம் வெற்றிமிக்க வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் மறுமையை இழந்து துன்யாவை அடைய நாடினார்களோ அவர்களுடைய வியாபாரத்தை நஷ்டமான வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன? இந்த துன்யாவை அவர்கள் அடைந்தாலும் எவ்வளவு காலம் இந்த துன்யாவிலே அவர்கள் வாழ முடியும், இந்த துன்யாவை அவர்கள் அனுபவிக்க முடியும்? இறுதியாக ஒரு நாள் இந்த துன்யாவையும் இழந்து விட்டு செல்வார்கள். அப்ப இந்த துன்யாவையும் இழந்து விடுவார்கள், மறுமையும் இழந்து விடுவார்கள். மறுமையை துன்யாவுக்காக விற்றவர்கள் துன்யாவையும் இழந்து விடுவார்கள், மறுமையும் இழந்து விடுவார்கள். யார் மறுமைக்காக துன்யாவை விற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்யாவையும் பன்மடங்காக இரட்டிப்பாக ஆக்கி தருவான். மறுமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதோ அவனுடைய அறிவில் உள்ளது, அதை யாரும் வர்ணிக்க முடியாது. அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுன் ஸமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். நல்லவர்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். எதை தெரியுமா? எந்த கண்ணும் பார்த்திருக்காது. எதை தெரியுமா? எந்த காதும் கேட்டிருக்காது. எதை தெரியுமா? எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் உதித்திருக்காது. இந்த மறுமையை சொர்க்கத்தை பெற்ற அபு தஹ்தாஹ் வருகிறார். فانطلق ابو الدحداح حتى جاء ام الدحداح وهي مع صبيانها في الحديقه تدور تحت النخل فانشا يقول
தோட்டத்துக்குள்ளார போல தோட்டத்துக்கு வெளியில நிக்கிறாங்க. ஹதாக்கி அல்லாஹு சபீல் அர்ரஷாத் ஹதாக்கி அல்லாஹு சுபுல் அர்ரஷாத் இலா சபீலில் கைரி வஸ்ஸதாத் பைத்தி மினல் ஹாயிதி பில் வாதி ஃபகத் மதா கர்தன் இலத் தனாத் அக்ரல்துஹு அல்லாஹ் அலா இஃத்மாதி பித்துஊஇ இலா மன்னின் வல் இர்த்திதாத் இல்லா ரஜா அல் துஃபி ஃபில் மஆத் ஃபர்தஹிலி பின் நஃப்ஸி வல் அவுலாத் வல் பிர் இலா ஷக்க ஃபகைரு ஸாத் கத்தமஹு அல் மர்உ இலா மஆத்.
அரபுகளிடத்திலே கவியாக ஒரு செய்தியை சொல்வது பழக்கம். ஏன்? அதிலே கருத்தை மிக ஆழமாக சொல்ல முடியும். அபு தஹ்தாஹ் ரழியல்லாஹு அன்ஹு உம்மு தஹ்தாவிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டட்டும், நன்மையை செய்வதற்கு நேர்மையானதை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் உனக்கு வழி காட்டட்டும். ஏன் சொல்ல போற செய்தி என்ன? சொல்ல போற செய்தி என்ன? நீ இருக்கிற இந்த தோட்டம், நீ இருக்கிற இந்த வீடு அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்கப்பட்டு விட்டது. நீ இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறு என்று சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக தன் மனைவிக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டட்டும், நன்மையை செய்வதற்கு அல்லாஹுவின் பாதையிலே அறம் செய்வதற்கு நேர்மையானதை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் உனக்கு வழிகாட்டட்டும். இந்த பள்ளத்தாக்கிலே இந்த தோட்டத்திலே இருக்கிற என் வீடு மறுமைக்காக நான் அல்லாஹ்விடத்திலே கடன் கொடுத்து விட்டேன். தன்னுடைய மனைவிக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். மனைவிக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு தன்னுடைய அந்த சதக்காவை தர்மத்தை சொல்கிறார்கள், நான் என்ன செய்தேன், இந்த பள்ளத்தாக்கிலே இந்த தோட்டத்திலே இருக்கிற என் வீட்டை இந்த தோட்டத்தோடு சேர்த்து அல்லாஹ்விடத்திலே தர்மமாக கடனாக கொடுத்து விட்டேன். மறுமை வரைக்கும் இது அல்லாஹ்விற்காக கொடுக்கப்பட்ட கடன், திரும்ப வாங்க. நான் இதை அல்லாஹ்விடத்திலே கடனாக கொடுத்து விட்டேன். அல்லாஹுவை நம்பியவனாக சொல்லி காட்டுவதற்காக அல்ல, இதை நான் திரும்ப பெற மாட்டேன். இன்றைக்கு சில பேர் கடன் கொடுக்கிறாங்க, அல்லது இன்றைக்கு சில பேர் தர்மம் செய்யறாங்க, பின்னாடி கொடுத்ததை பத்தி வருந்துவாங்க. இப்படி தர்மம் செய்தால் அந்த பலனை அடைய முடியாது. சொல்கிறார்கள், நான் ஏன் கடன் கொடுத்தேன், மறுமையிலே அல்லாஹ் எனக்கு இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்பதற்காக. இணையத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை கவனமாக நாம் மனதிலே நிறுத்த வேண்டும். நாம் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வது மறுமைக்காக வேண்டியே இருக்க வேண்டும். மறுமையிலே இது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இருக்க வேண்டும்.
மறுமைக்காக செய்யப்படும் தர்மத்திற்கு துன்யாவிலும் இரட்டிப்பான நன்மை உண்டு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் இன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் கொடுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செல்வத்தை பெருக்கி தருவான், இந்த செல்வத்திலே வளர்ச்சியை தருவான் என்ற எண்ணத்திலே நீங்கள் தர்மம் கொடுத்தால் துன்யாவில் என்னமோ அது பெருக்கப்பட்டு வளர்ச்சியாக்கப்பட்டு உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் மறுமை கிடைக்காது. மறுமை கிடைக்காது. நோக்கம் நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? மறுமையாக இருக்க வேண்டும். மறுமையை மறந்துவிட்டு இந்த துன்யாவுக்காக வேண்டி என்று மட்டும் தர்மம் கொடுத்தால் அதனுடைய பலனை இந்த துன்யாவிலே கொடுப்பவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஆனால் மறுமை அவர்களுக்கு காலியாக இருக்கும். அபு தஹ்தா இந்த நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக நமக்கெல்லாம் மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரியை விட்டு செல்கிறார். நான் தர்மம் கொடுத்தேன், இவ்வளவு பெரிய தோட்டம், சாதாரண விஷயமாங்க, 600 பேரித்த மரங்கள் உள்ள ஒரு தோட்டத்தை அல்லாஹ் கேட்டான் என்ற ஒரு வசனத்தை செவிமடுத்தவுடன் அப்படியே ரசூலுல்லாஹ்வின் சமூகத்தில் வந்து தர்மம் செய்கிறார்கள் என்றால் எத்தகைய ஒரு இறை நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்க வேண்டும்? சொர்க்கத்தின் மீது அவர்களுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆசை இருந்திருக்க வேண்டும்? ஈமானின் மீது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிடிப்பு இருந்திருக்க வேண்டும்? சொல்கிறார்கள், நான் கொடுத்ததின் காரணம் மறுமையிலே இது எனக்கு பன்மடங்காக பெருக்கப்பட்டு கிடைக்க வேண்டும். ஆகவே உம்மு தஹ்தாவே, என் மனைவியே, உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய பிள்ளைகளோடு நீயும் வெளியேறிவிடு, நன்மைக்காக நீ வெளியேறிவிடு. சந்தேகமின்றி மனிதன் மறுமைக்காக எந்த செல்வத்தை முற்படுத்துகிறானோ அதுதான் சிறந்த செல்வம். எதுங்க சிறந்த செல்வம்? எது சிறந்த செல்வம்? எது மறுமைக்காக கொடுக்கப்பட்டதோ அதுதான் சிறந்த செல்வம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க வீட்டில் ஒரு ஆடு அறுக்கப்பட்டுச்சு, அந்த ஆட்டினுடைய பெரும் பகுதியை தர்மம் செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் தான் பாக்கி இருந்துச்சு, முன் சப்பை ஒன்று பாக்கி இருந்துச்சு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன் மனைவியிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஆயிஷா அந்த ஆடு அறுத்தமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாமே தீர்ந்து போச்சு, ஒரு சப்பம் மட்டும்தான் மீதம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஆயிஷாவினுடைய அறிவை அங்கே மாற்றுகிறார்கள். ஆயிஷாவினுடைய அந்த சிந்தனையை மாற்றுகிறார்கள். ஆயிஷாவுக்கு மறுமையின் கல்வியை தருகிறார்கள். ஆயிஷா, இந்த புரிதல் இது உலகவாசிகளுடைய புரிதல். ஏன்னா இந்த துன்யால ரெண்டு மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, ஒன்று உலகவாசிகள், இன்னொருவர்கள் மறுமைவாசிகள். ரெண்டு கூட்டம், ஒன்று உலகவாசிகள் துன்யாதாரி, இன்னொரு கூட்டம் மறுமைவாசிகள் தீன்தாரி. இந்த துன்யாவாசிகள் உலகவாசிகள் சொல்வது என்ன? எதை தங்களுடைய கையில் வைத்திருக்கிறார்களோ இது தனக்கு சொந்தம் என்று நினைப்பார்கள். எதை அவர்கள் கொடுத்து விட்டார்களோ அதை நாம் இழந்து விட்டோம் என்று நினைப்பார்கள். மறுமைவாசிகள் அப்படி நினைக்கக்கூடாது. மறுமைவாசிகள் அப்படி நினைக்கக்கூடாது. ஆயிஷா, எல்லாமே நமக்கு இருக்கிறது, எதை நீ கொடுத்து விட்டாயோ தர்மமாக அதெல்லாம் நமக்கு மிச்சமாகிவிட்டது. எது நமக்கென்று நீ மிச்சப்படுத்தி வைத்தாயோ அது நமக்குள்ளதல்ல. அதாவது சாப்பிட்டு மண்ணா போகக்கூடியது, இந்த உலகத்திலே அதனுடைய பலன் முடிந்து விடக்கூடியது மறுமையில் அல்ல. அப்ப மனிதன் தனக்காக சேகரித்து வைத்துக் கொள்ளும் செல்வத்திலேயே மிக சிறந்த செல்வம் எது? எதை அல்லாஹுவின் பாதையிலே மறுமையிலே மறுமைக்காக வேண்டி முற்படுத்தி விடுகிறானோ அதுதான் சிறந்த செல்வம். இதை கேட்ட உம்மு தஹ்தா என்ன செஞ்சாங்க? ரபிஹ பைஉக், பாரகல்லாஹு லக ஃபீமஷ்தரைத், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள், உன் வியாபாரம் வெற்றி அடையட்டும். எப்படி சொல்லல? எங்க என்னிடத்துல ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது? எங்க கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாது? அல்லது தோட்டத்தில் கொஞ்சம் பாதியை கொடுத்துட்டு பாதியை நமக்காக வச்சிருக்க கூடாது? எப்படி தோட்டத்தில் பாதியை கொடுத்துட்டு பாதியை நமக்காக வச்சிருக்க கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை. சொன்ன வார்த்தை என்ன? இது என்ன, எதை அறிவிக்கிறது? அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை எதை அறிவிக்கிறது? எப்படி அபு தஹ்தா மறுமையை புரிந்து வைத்திருந்தாரோ, இந்த துன்யாவை புரிந்து வைத்திருந்தாரோ, இந்த துன்யா அற்பமானது, இலக்காரமானது, கேவலமானது. மறுமை கண்ணியத்திற்குரியது, நிரந்தரமானது. இந்த கேவலமானதை கண்ணியமானதற்காக அர்ப்பணம் செய்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல. கிடைக்கும் பெறுவது என்ன? தற்காலிகமானதை இழந்துவிட்டு நிரந்தரமானதை நாம் பெறப்போகிறோம். இந்த உண்மையை அந்த பெண்மணியும் புரிந்து வைத்திருந்தார்கள். இது சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது, படிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் மிக தெல்ல தெளிவாக நமக்கு தெரிவது சொல்வோம் அல்லவா, ஹைலைட், ரொம்ப தெல்ல தெளிவாக அப்படியே பார்த்த உடனே டக்குனு பாத்திரத்திலே உடனடியாக பளிச்சு என்று தெரிவது. சஹாபி பெண்மணிகள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு பளிச்சென்று தெளிவாக தெரிவது என்ன? மறுமையை தேர்ந்தெடுத்த சமுதாயம், அல்லாஹுவை தேர்ந்தெடுத்த சமுதாயம், ரசூலை தேர்ந்தெடுத்த சமுதாயம், துன்யாவை மறுமைக்காக அர்ப்பணித்த சமுதாயம். அவங்களுடைய சஹாபாக்களுடைய லைஃப் ஸ்டோரி வாழ்க்கையை பற்றி பேசினால், நீங்கள் படித்தால் ஒவ்வொரு பக்கத்திலும் இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒன்றுதான் மிகப்பெரிய ஒரு இடைவெளியாக நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது. நாம் இன்று மறுமைக்காக இந்த துன்யாவை இழக்க கஷ்டப்படுகிறோம், தயங்குகிறோம், யோசிக்கிறோம், என்ன நடக்குமோ தெரியலையே, இதை கொடுத்துட்டா நாளைக்கு எனக்கு என்ன ஆகும், இப்படி இன்றைக்கு பாக்கெட்ல உள்ள 100 ரூபாய் நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சா நாளைக்கு நான் பிச்சைக்காரன் ஆயிடுவோனோ, நாளைக்கு எனக்கு கஷ்டம் ஆயிடுமோ என்ற அந்த தடுமாற்றத்திலேயே நம்மிலே பலர் இருக்கிறார்கள். உம்மு தஹ்தா சொல்கின்றார், அல்லாஹ் உனக்கு நீ வாங்கியதில் பரக்கத்து செய்யட்டும். எதை வாங்கிட்டு வந்தாங்க? எதை வாங்கிட்டு வந்தாங்க? சொர்க்கத்தை, மறுமையை வாங்கினார்கள். அதிலே நம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்களுடைய வியாபாரம் வெற்றியாகட்டும். பிறகு சொன்னார்கள், பஷரக அல்லாஹு பிஹைரின் வஃபர்ஹின் மிஸ்லுக் அத்தா மா லதைஹி வனஸஹ் கத் மத்த அல்லாஹு இயாலி வபனஹ் பில் அஜ்வதி சௌதா வஸஹ்வில் பலஹி والعبد يسعى وله ما قد كدح طول الليالي وعليه ما اشترح. الله உனக்கு மிகச்சிறந்த நன்மையை கொண்டு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், மிகச்சிறந்த மகிழ்ச்சியை கொண்டு செல்வத்தை கொண்டு அல்லாஹ் உனக்கு நற்செய்தி சொல்லட்டும். உன்னை போன்றவர் தன்னிடத்தில் உள்ளதை இப்படித்தான் அல்லாஹுவின் பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும். எப்படி சொல்றாங்க? தர்மத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அது கடமை என்பதை உணர்கிறார்கள். அல்லாஹ் என் குடும்பத்தாருக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் சுகத்தை கொடுப்பானாக, அல்லாஹ் என் குடும்பத்தாருக்கு அவர்கள் செலவழித்த இந்த பேரித்த பழங்களுக்கு பகரமாக நன்மையை அல்லாஹ் கொடுப்பானாக என்று கூறிவிட்டு சொல்கிறார்கள். அடியான் முயற்சி செய்கிறான், மனிதன் முயற்சி செய்கிறான், உழைக்கிறான், இரவெல்லாம் கஷ்டப்படுகிறான். அவன் செய்த முயற்சி அவனுக்கு பலன் தரும், அவன் செய்த தீமை அவனுக்கு தீங்கு தரும். அதாவது நன்மை செய்தால் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார்கள், தீமை செய்தால் அந்த தீயதின் பலனை அவர்கள், தீமையை அவர்கள் அடைவார்கள். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு உண்மை தத்துவங்களை அபு தஹ்தாவோடு உம்மு தஹ்தா பரிமாறிக்கொள்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற அந்த செய்தி என்ன? கணவன் அல்லாஹ்வின் பாதையிலே 600 பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டத்தை தர்மம் செய்து விட்டு வந்து உடனடியாக அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறிவிடு என்று சொல்கிறார். அப்போது அந்த மனைவியிடத்தில் இருந்து வெளிப்படுகிற அந்த ரியாக்ஷன், அந்த பிரதிபலிப்பு, அந்த தாக்கம் என்ன? அந்த தர்மத்தை ஒரு கஷ்டத்தோடு சரி கணவர் செய்து விட்டார், இனி வேறு வழி இல்லையே, ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இல்லாமல் கணவனுடைய அந்த தர்மத்தை பாராட்டுவதோடு, அந்த தர்மத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும் என்று ஊக்குவிப்பதோடு மறுமையை நினைவூட்டுகிறார். மனிதன் இந்த உலகத்திலே முயற்சி செய்கிறான், அவன் செய்கிற நன்மைக்குள்ள பலனையும் அவன் அடைவான், அவன் செய்கிற தீமைக்குள்ள தண்டனையும் அவன் அடைவான் என்று நன்மையின் மீது தன் கணவனுக்கு மேலும் ஆர்வத்தை கொடுக்கிறார்கள். பிறகு உம்மு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரையும், தன்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு தோட்டத்திலிருந்து வெளியேறி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கம் மின் இஸ்கின் ரத்தாஹின் ஃபில் ஜன்னத்தி லி அபி தஹ்தா. அல்லாஹு அக்பர். எத்துணை பேரீத்தம் குழைகள், எத்துணை பேரித்தம் குழைகள் அபு தஹ்தாவிற்காக சொர்க்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. எத்தனை பேரித்தம் குழைகள் அபு தஹ்தாவிற்காக சொர்க்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் நாம் அதிகப்படியாக தெரிந்து கொள்கிறோம். இந்த அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய அந்த வீரம் போற்றத்தக்கது. உஹத் போர் உங்களுக்கு தெரியும், ஒரு சோதனை நிறைந்த போர், ஒரு துக்கம் நிறைந்த போர், கடுமையான கஷ்டம் நிறைந்த போர். பல நபித்தோழர்கள் எல்லாம் அந்த மைதானத்தை விட்டு ஓடிய சமயத்திலே அபு தஹ்தா தன் சமூகத்தாரை அழைக்கிறார். இவர் அன்சாரி சமூகத்தைச் சேர்ந்தவர். யா மஅஷர் அல் அன்சார் இலை அன சாபித் இப்னு தஹாதிஹா காதிலு அன் தீனிக்கும் ஃபின்ன அல்லாஹ் முஸ்ஹிருக்கும் வ நாஸிருக்கும். அன்சாரிகளே, எங்கே ஓடுகிறீர்கள்? நான் தஹ்தாவின் மகன் சாபித் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய தீனுக்காக போரிடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். அன்சாரிகளுடைய ஒரு கூட்டம் தயாராகிறார்கள், போருக்கு போர் மைதானத்திலே நுழைகிறார்கள். அப்போது எதிரிகளிலே திடீரென முஸ்லிம்களை தாக்கிய கூட்டம், காலித் இப்னு வலீத், அம்ர் இப்னு ஆஸ், இக்ரிமா இப்னு அபி ஜஹல், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் ஜிரார் இப்னு அல் கத்தாப், இவர்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்காமல் இருந்தார்கள். அந்த உஹது போரிலே முஸ்லிம்களுக்கு தோல்வியை ஏற்படுத்திய முக்கியமானவர்கள் இவர்கள். இவர்களுக்கும் அபு தஹ்தாவுடைய அந்த சிறிய அன்சாரி அந்த கூட்டத்திற்கும் இடையிலே மிகப்பெரிய சண்டை ஏற்படுகிறது. இதிலே காலித் இப்னு வலீத் அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈட்டியை கொண்டு நெஞ்சிலே குத்துகிறார். அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக கீழே விழுகிறார்கள். இந்த செய்தி கிடைக்கிறது யாருக்கு? உம்மு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹா என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஹாபி பெண்மணியுடைய இவ்வளவு பெரிய அந்த அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். ஒன்று என்ன, இஸ்லாமை ஏற்ற சில ஆண்டுகளிலே, உஹது போர் எப்போது நடக்கிறது? ஹிஜ்ரி 3 நடக்கிறது. அந்த குறுகிய காலகட்டத்திலே எத்தகைய ஈமானை பெற்றிருந்தார்கள், அல்லாஹ்வின் பாதையில எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை செய்தார்கள் இவர்களும் இவர்களுடைய குடும்பத்தாரும். இந்த சஹாபி பெண்மணிகளுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றிலே உம்மு ஹிராம், உம்மு ஹிராம் பின்த் மில்ஹான் ரழியல்லாஹு அன்ஹா என்றொரு சஹாபி பெண்மணி, இவர்கள் அன்சாரி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். பனு நஜ்ஜார், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் வழி குடும்பத்தார்களின் பெயர் நஜ்ஜார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? எந்த ஊர்? மதீனாவை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை வியாபாரத்திற்கு சென்று விட்டு மதீனா வழியாக திரும்பும் போது மதீனாவிலே கல்யாணம் செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் எந்த ஊர் சேர்ந்தவங்க? மதீனாவை சேர்ந்தவர்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் வழி, அதாவது மாமன் மாமி, இந்த ஹாலா ஹால், அந்த உறவு மதீனாவிலே அவர்களுக்கு அதிகம். பனு நஜ்ஜார் குடும்பத்திலே அபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை மனம் முடிக்கிறார்கள் ஆமினாவை. இவர்களை இஸ்லாமிய வரலாற்றிலே ஷஹீதத்துல் பஹர், கடல் தியாகி என்று அழைக்கப்படுகிறது. இவர்களுடைய மற்றொரு சிறப்பு என்ன? இதற்கு முன்பு நாம் இதற்கு முந்தைய அமர்விலே பேசிய சஹாபி பெண்மணி யார் அவர்கள்? யார்? உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய். அந்த உம்மு சுலைமுடைய சகோதரி தான் இந்த உம்மு ஹிராம் பின்த் மில்ஹான். உம்மு சுலைம் பின்த் மில்ஹான், உம்மு ஹிராம் பின்த் மில்ஹான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறிய தாயாக ஆகிறார்கள். இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உஹ்து ஷஹீதை, மொத்த குடும்பமே அல்லாஹ்விற்காக அர்ப்பணமான குடும்பம். இவர்களுக்கு 2 சகோதரர்கள். இந்த 2 சகோதரர்களும் அல்லாஹ்வின் பாதையிலே படுகொலை செய்யப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது நடந்த முதல் போர் பத்ர் போர், அந்த 2 போரிலும் இந்த சஹாபாக்கள், இந்த 2 நபித்தோழர்களும் கலந்து கொள்கிறார்கள். உம்மு ஹிராமுடைய உம்மு ஹிராமுடைய சகோதரர்கள். ஒருவர் யார்? ஹராம். இன்னொருவருடைய பெயர் சுலைம். என்ன நடக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி தோழரை அனுப்பி வைக்கிறார்கள். அதாவது பனு ஆமீர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்வதற்காக அவர்கள் ஒரு தபாலை கொடுத்து அம்ர் இப்னு மில்ஹான் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரரை அனுப்பி வைக்கிறார்கள். இவர் தபாலை எடுத்துச் செல்கிறார். தபாலை வாங்கிய அந்த காஃபிர் பார்த்த மாத்திரத்தில் சைகினை செய்கிறான். பின்னாலிருந்து அவனுடைய வேலையாட்கள் அம்ர் இப்னு மில்ஹான் இந்த ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈட்டியால் குத்துகிறான். குத்தப்பட்ட ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? ஃபுஸ்து ரப்பில் கஅபா, கஅபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். அதற்கு பிறகு நடந்த அந்த போரிலே அவர்களுடைய மற்றொரு சகோதரர்களும் கொல்லப்படுகிறார்கள். அப்ப இந்த பக்கம் நாம் பார்த்தால் ஒன்று இரண்டு சகோதரர்களையும் அல்லாஹுடைய பாதையிலே தியாகம் செய்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்த உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன் மகனை அர்ப்பணம் செய்த அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாவிற்கு முழு நேர பணிவிடையாளராக்கிய அந்த சகோதரியின் சகோதரியாக இருக்கிறார்கள். இவர்களுடைய கணவனார் அவர்களும் சாதாரணமானவர் அல்ல. உபாதா இப்னு அஸ்ஸாமித், நீங்கள் ஹதீசுகளோடு தொடர்புடையவர்களாக இருந்தால், ஹதீசுகளை தொடர்ந்து படிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தால் இவர்களுடைய அறிவிப்பை நீங்கள் பெரும்பாலான இடங்களிலே பார்க்கலாம். உபாதா இப்னு அஸ்ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அக்கபா ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டவர்கள். அக்கபா ஒப்பந்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது அன்சாரிகளிலே. அதற்கு பிறகு பத்ரு போரிலும் கலந்து கொண்டார்கள், உஹது போரிலும் கலந்து கொண்டார்கள். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு ஹிராம் பின்த் மில்ஹானை சந்திக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்மணிகளின் வீட்டுக்குத்தான் செல்லும் பழக்கம் உள்ளவர்கள். யாரிடத்திலே தங்களுக்கு உறவும் யார் தங்கள் மீது அதிகம் நேசம் உள்ளவர்களாக இருந்தார்களோ அந்த சஹாபி பெண்மணிகளுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை விசாரிப்பது, அவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கமாக இருந்தது. உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவார்கள், அங்கே சாப்பிடுவார்கள், அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தூங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று எழுகிறார்கள். அதுவும் எழும்போது வித்தியாசமாக எழுகிறார்கள். எப்படி? எப்படி சிரித்தவர்களாக எழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், ஓமா யுதுஹிக்குக யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அசைவையும் அமைதியையும் பார்த்து சஹாபாக்கள் என்ன என்ன என்று கேட்பார்கள். காரணம், அதிலிருந்து நமக்கு ஒரு கல்வி கிடைக்காதா என்ற ஏக்கம். உம்மு ஹிராம் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஏன் சிரித்தீர்கள்? உங்களை சிரிக்க வைத்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாஸும் மின் உம்மதி உரிது அலைய ஹுஸாதன் ஃபீ ஸபீலில்லாஹ் யர்கபூன ஸபத ஹாதல் பஹர் முலூக்கன் அல ஸர்ரதி. என்னுடைய சமுதாயம் எனக்கு காண்பிக்கப்பட்டது அல்லாஹுவின் பாதையிலே போர் செய்தவர்களாக. இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹுவிற்காக செய்யப்படுகிற அர்ப்பணிப்புகளில் சிறந்த அர்ப்பணிப்பு என்ன? அல்லாஹுவின் பாதையிலே போர் புரிவது. இஸ்லாமை பரப்புவதற்காக, அல்லாஹுவின் களிமாவை, அல்லாஹுவின் ஏகத்துவ வார்த்தையை ஓங்க வைப்பதற்காக அல்லாஹுவின் பாதையிலே போர் செய்வது அல்லாஹுவிற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக செய்யப்படுகிற அர்ப்பணிப்புகளிலே மிக சிறந்த அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பை முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் பெற்றவர்கள் தான் சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் எனக்கு காண்பிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்து அவர்கள் செல்கிறார்கள். எங்கே செல்கிறார்கள்? கடலிலே போர் செய்து பயணிக்கிறார்கள். கட்டில்களில் அமர்ந்திருக்கின்ற அரசர்களை போன்று அவர்கள் கடல்களிலே பயணிப்பது எனக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த செய்தி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அதாவது சந்தோஷத்தால் அல்லாஹ் இந்த தீனை அங்கீகரிப்பான், இந்த தீனை அல்லாஹ் பரப்புவான், என்னுடைய மறைவு, என்னுடைய இறப்புக்கு பிறகும் என்னுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக அர்ப்பணிப்பை செய்வார்கள், இந்த தீனுக்காக ஓங்கிய வாளை அவர்கள் உரையிலே போட மாட்டார்கள். இன்றைக்கு எப்படி மக்கள் தியாகம் செய்கிறார்கள், ஆனா அந்த தியாகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு சொல்லுவாங்க, செஞ்சதெல்லாம் போதுங்க, இனி நம்ம குடும்பத்துக்காக பார்ப்போம், போதுங்க, தீனு தீனு சொல்லிட்டு இப்படியே அழிச்சதெல்லாம் போதும், இனிமே இருக்கிறதையாவது நம்ம நமக்காக வேண்டி மிச்சப்படுத்தி பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்கள் அல்ல சஹாபாக்கள். ஏனென்று சொன்னால் தீனை முழுமையாக புரிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா மக்கா வெற்றிக்கு பிறகு ஒரு வசனத்தை இறக்கினான். எப்போது, ஏன் இறக்கினான்? அன்சாரிகள் எல்லாம் அப்போது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, இனி எந்த எதிரிகளும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை கொடுத்து விட்டான். எங்கு பார்த்தாலும் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. இனி நம்முடைய உழைப்பு தேவையில்லை, நம்முடைய செல்வம் தேவையில்லை, நாம் நம்முடைய விவசாயத்தை பார்க்கலாம், நம்முடைய தோட்டம் துறவை பார்க்கலாம், நம்முடைய வியாபாரத்தை பார்க்கலாம். இதனால் வர 8 ஆண்டுகள் நொடிந்து போன நம்முடைய துன்யா வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளலாம் என்று அன்சாரிகள் நினைத்தார்கள். அந்த நேரத்தில் இறங்கின வசனம் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் இறங்கின வசனம், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யுங்கள், உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கூ பைதீகும் இலத் தஹலுகா. அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்யுங்கள், உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள். கவனிக்கணுங்க, இந்த வசனம் இறங்கியது. இந்த சம்பவத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம் இருக்கிறது. அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த வசனத்தை, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிருக்குமா, இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். போர்ல எதிரிகளுக்குள் ஒரு சஹாபி நுழைந்து போர் செய்யும் போது இன்னொருவர் சொல்கிறார், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், உங்களை அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று. இப்படி தனியாக எதிரிகளுக்கு மத்தியிலே நீ செல்லாதே என்று அந்த மனிதர் துணிந்து எதிரிகளுக்குள் செல்லும் அந்த சஹாபியை தடுக்கிறார். அப்போது அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இல்லை, இதற்காக இந்த வசனம் இறக்கப்படவில்லை. இதற்காக எதிரிகளுக்கு மத்தியிலே துணிந்து சென்று போர் புரிந்து வீர மரணம் ஷஹாதத்தை அடைவதை தடுக்கிறீர்களே, இதற்காக இறக்கப்பட்டதல்ல இந்த வசனம். அன்சாரிகளாகிய எங்கள் விஷயத்திலே இந்த வசனம் இறக்கப்பட்டது என்று நாம் சொன்ன இந்த வரலாற்றை சொல்லியதற்கு பிறகு சொன்னார்கள், இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் எங்களுக்கு வசனத்தை இறக்கினான். அதாவது தீனுக்கு அர்ப்பணிப்பு செய்யாமல் நீங்கள் துன்யாவின் பக்கம் திரும்புவது, நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செய்து கொண்டிருந்த அர்ப்பணிப்புகளை, அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்துக் கொண்டிருந்த தர்மங்களை நிறுத்துவது, உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்வது. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வின் பாதையிலே தொடர்ந்து தர்மம் செய்ய வேண்டும், தொடர்ந்து அர்ப்பணிப்புகள் செய்ய வேண்டும். ஒரு காலம் செஞ்சோம், இது போதும் என்று நிறுத்திக் கொள்ளும்படியான ஒரு அளவீட்டை அல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூலோ நமக்கு கற்றுத்தரவில்லை. சரிங்க, இப்ப சிரிச்சாங்க, என்ன நடக்குது? உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ஈமானிய பாடத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஈமானிய பற்று. பெண், இவங்க யாருங்க? பெண், அதுவும் தனக்கு ஆதரவாக உள்ள தன் சகோதரனை, 2 சகோதரர்களை அல்லாஹ்வின் பாதையிலே பறிகொடுத்தவர்கள். அடுத்து இவர்களுடைய கணவனாரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ரசூலுல்லாஹோடு எப்போதும் போரிலே சென்று கொண்டிருப்பவர். இந்த நற்செய்தியை கூறிய மாத்திரத்திலே உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிற பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சமர்ப்பிக்கிற பிரார்த்தனை, அதாவது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று, உதுல்லாஹ அய்யஜ்அலனி மின்ஹும், அல்லாவின் தூதரே, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை ஆக்க நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஒரு பெண்ணு இவங்க என்ன ஆசைப்படுறாங்க, கடலிலே பயணம் செய்கிற அந்த முஜாஹிதீன்களில் என்னையும் அல்லாஹ் ஆக்கும்படி நபி நீங்கள் பிரார்த்தனை கேளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஆலஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்கிறார்கள். பின்பும் தலை வைத்தார்கள், தூங்கிவிட்டார்கள். பிறகும் சிரித்தவர்களாக எழுந்தார்கள். எழுந்ததற்கு பிறகு யா ரசூலல்லாஹ் வமா யுத்ஹிகு, என்ன நீங்கள் சிரிக்கிறீர்களே, ஏன் உங்களை சிரிக்க வைத்தது எது? நாசும் மின் உம்மத்தி உருது அலைய ஃபீ ஸபீலில்லாஹ், என்னுடைய உம்மத்திலே வேறொரு கூட்டத்தை நான் பார்த்தேன், காண்பிக்கப்பட்டார்கள் எனக்கு, அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்து செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் அன் யஜ்அலனி மின்ஹும், இவர்களிலும் அல்லாஹ் என்னை ஆக்குவதற்கு பிரார்த்தியுங்கள். சாதாரண விஷயமா ஜிஹாதுக்கு போறதுனா, இங்கிருந்து ஒரு ஊருக்கு பயணம் செய்வதே எவ்வளவு சிரமமானது, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு பயணம் செய்வது எவ்வளவு சிரமமானது, ஜிஹாதுக்கு அல்லாஹ்வின் பாதையிலே போருக்கு செல்வதென்றால் எவ்வளவு பெரிய சிரமம், சிரமத்திற்கு மேல் அடுத்து என்ன, போனா திரும்பி வர முடியுமா, போனா திரும்பி வருவோம் என்ற உறுதி இருக்குமா, என்ன நடக்குமோ, கை வெட்டப்படுமோ, கால் வெட்டப்படுமோ, அம்பால் குத்தப்படுவோமோ, ஈட்டியால் குத்தப்படுவோமோ, கேட்கிறா படுகிற ஆசை என்ன, எவ்வளவு ஆசை. யார சொல்ல முதல் கூட்டத்தை பார்த்தாங்க, யார சொல்ல எனக்கு துவா செய்யுங்க அல்லாஹ் அதுல ஆக்கிறதுக்கு, ரெண்டாவது ஒரு கூட்டத்தை பார்த்து நின்று சொல்கிறார்கள், யார சொல்லலா இதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள், இந்த கூட்டத்திலும் அல்லாஹ் என்னை ஆக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்தி மினல் அவ்வலீன், நீ முந்திய கூட்டத்தை சார்ந்தவள். இங்க என்ன வார்த்தை சூசகமா மறைஞ்சிருக்கு, என்ன வார்த்தை சூசகமா மறைஞ்சிருக்கு, அந்த போரோடு இவர்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற அந்த செய்தி மறைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான். அவர்களுடைய சொல் வஹி என்பதற்குண்டான ஆதாரங்கள் இது. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்களா இல்லையா, ரசூல் அவர் மன விருப்பத்தோடையும் பேசுவார்னு சொல்லி, ரசூல் சொன்ன ஹதீஸிலையும் குறை காணலாம், ரசூல் சொன்ன ஹதீஸை குரானுக்கு மாற்றமாக இருக்கும் என்று ஒதுக்கலாம். எதை பொய்ப்பிக்க முடியும், ரசூலுடைய ஹதீஸிலே சொல்லிலே சந்தேகப்படுபவர் காஃபிராக தவிர வேறு யாராக இருக்க முடியாது, ஒரு முனாஃபிக்காக தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நடந்ததா இல்லையா, இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, ஒருத்தர் அறிவிக்கிற ஹதீஸா இருந்தா அதை தூக்கி ஓரங்கட்டிடலாம். எப்படி, ஒரு சஹாபி, அவர்கிட்ட இருந்து அவருடைய ஒரு மாணவர், அவர்கிட்ட இருந்து அவருடைய ஒரு மாணவர், இப்படி ஒருத்தர் ஒருத்தர் சொன்னா அந்த ஒருத்தர் மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். எப்படி, அந்த ஒருத்தர் குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இப்படி குழப்பம் அடையக்கூடிய மறக்கக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அரண்களாக தேர்ந்தெடுத்தானா? இவர்கள் யாரை குறை சொல்கிறார்கள், யாரை, இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த இந்த மக்களை தேர்ந்தெடுத்த அல்லாஹ்வே அல்லவா குறை சொல்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானா? நடந்ததா இல்லையா, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், முஆவியா இப்னு அபு சுஃபியானை உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் நாட்டு மக்களை வெற்றி கொள்வதற்காக தங்களுடைய படையை அனுப்புகிறார்கள். முதன் முதலாக கப்பலிலே சென்று ஒரு கடலை கடந்து ஜிஹாது செய்கின்ற ஒரு கூட்டம், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அமீராக இருக்கிறார்கள். அந்த படையிலே உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். யாரோடு செல்கிறார்கள், யாரோடு, யாரோடு, மனைவியோடு செல்கிறார்கள். யார், உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா. கடலை நல்ல முறையிலே கடந்தார்கள். கடலில் இருந்து இறங்கி தங்களுடைய வாகனத்தின் மேலே ஏறும்போது அந்த வாகனம் உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கீழே தள்ளி மிதித்து விடுகிறது. அதிலே அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். கழுத்திலே அந்த வாகனத்தின் கால் பட்டவுடனே அதிலே ஷஹீதாகி விடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த கபருஸ் நாட்டிலே உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அங்கு செல்கின்ற மக்கள் எல்லாம் ஹாதா கப்ருல் பர்அத்தி ஸாலிஹா, இன்றுவரை அந்த கபூர் அங்கே இருக்கிறது, அல்லாஹ்வின் பாதையிலே அர்ப்பணம் செய்த ஒரு பெண்மணியுடைய கபூர் என்று மக்கள் இன்றுவரை அவர்களை வாழ்த்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெற வேண்டிய பாடம் படிப்பினை என்ன, இந்த சஹாபி பெண்மணியுடைய உள்ள வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, பலமுறை நாம் சொல்லிக்கொண்டே வருகிற வார்த்தை, அல்லாஹுவின் மீதுள்ள அன்பு, ரசூலின் மீதுள்ள அன்பு, மறுமையின் மீதுள்ள தேட்டம், அல்லாஹுவிற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற துடிப்பு, பொதுவா பெண்கள் விரும்புவது என்ன? துன்யாவை விரும்புவார்கள், செல்வத்தை விரும்புவார்கள், நகை நட்டுகளை விரும்புவார்கள், இந்த உலகத்தின் வாழ்க்கை வசதிகளை விரும்புவார்கள். சஹாபி பெண்மணிகள் இதிலிருந்து முற்றிலும் வித்தியாசப்பட்டவர்கள். அல்லாவின் பாதையிலே போர் செய்வதை விரும்புகிறார்கள். யார் ரசூலல்லா, அந்த முஜாஹிதீன்களிலே நான் ஆக வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கேளுங்கள். இரண்டாவது ஒரு போர், அதிலும் நான் ஆக வேண்டும் என்று கேளுங்கள். இப்ப ஷஹாதத்தை அல்லாவின் பாதையிலே ஆண்கள் எப்படி அல்லாவின் பாதையிலே கொல்லப்பட வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படித்தான் சஹாபி பெண்மணிகளும் விரும்பினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போரை பெண்களின் மீது விதிக்கவில்லை, ஆண்களின் மீது கடமையாக்கினான். இருந்தாலும் தங்களுடைய ஆண்களோடு சென்று அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்தார்கள் சஹாபி பெண்மணிகள். காயம்பட்டவர்களுக்கு மருந்திட்டார்கள், தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். ஷஹீதாகிவிட்ட சஹாபாக்களுடைய ஜனாசாக்களை, அந்த சடலங்களை எடுத்துக்கொண்டு வந்து பாதுகாத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று அல்லாஹுவின் மீது நேசம் கொண்ட, ரசூலின் மீது நேசம் கொண்ட, மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்ற துடிப்புள்ள ஒரு சமுதாயமாக நாம் மாறுவோமாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.